சிவஹிந்திரபுரம் சுவாமி தேசிகனுக்கு ரொம்ப உச்சமான இடம்.
ஜானவைராக்கியபூர்ணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். அஸ்மத் குருபியோ நம, அஸ்மத் பரமகுருபியோ நம, அஸ்மத் சர்வகுருபியோ நம, ஸ்ரீமதே வேதாந்த குருவே நம, ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீ மகாபூர்ணாய நம, ஸ்ரீமத்யாமனுமனே நம, ஸ்ரீராமமிஸ்ராய நம, ஸ்ரீபுண்டரீகாட்சாய நம, ஸ்ரீமன்னாதமுனியே நம, ஸ்ரீமதே ஹரகோபாய நம, ஸ்ரீமதே உஷ்ணக்சேனாய நம, ஸ்ரீ நம, ஸ்ரீதராய நம, லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். என்னுயிரு தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெறும் போதோர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னிறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனை நாதன் என்ன முதத் திருமகள் என்றிவனை முன்னிட்டு எம்பெருவான் திருவடிகள் அடைகின்றேனே. ஆச்சாரியாளுடைய கிரமத்தையும் அவளுடையதான சரித்திரங்களையும் வைபவங்களையும் ஒவ்வொருவராக அனுபவித்துண்டு வந்தோம். இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அத்தனை பேரும் கொண்டாடும்படியான மகாபிரபாவம் உள்ள ஆச்சாரியர்களினுடைய வைபவத்தை பேசும்போது சில வாரங்கள் தொடர்ந்து பேசும்படியாக நமக்கு கிடைச்சது. அதில் பிரபாவமாக ஸ்ரீ ஆளவந்தாருடைய வைபவம், ஸ்ரீ பாஷ்யகாரருடைய வைபவம், சுவாமி தேசிகனுடைய வைபவம் என்று இப்போ உயர்ந்த ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை பல வாரங்கள் அனுபவிக்கும்படியாக இருந்தது. சுவாமி தேசிகனுடைய திவ்ய வைபவத்திற்கு பிறகு சுவாமி தேசிகனுடைய சிஷ்ய பரம்பரைகள் அநேகமாக நிறைய அதில் பிரிவுகளும் உண்டு. அந்த பிரிவுகளிலே நம்முடைய முனித்திரிய சம்பிரதாயமானது தேசிகனுடையதான அத்தனை அனுஷ்டானங்களையும் அவருடையதான ஸ்ரீகோஷங்களையும் அவருடைய சித்தாந்தத்தையும் ரொம்ப விசேஷமாக ரட்சித்த உயர்ந்த ஆச்சாரியர்கள் கொஞ்சம் கூட தன்னலமே இல்லாமல் ஆத்மாவானது பகவத் அனுபவ ரசத்திற்காகவே ஏற்பட்டது, பகவானுடைய கைங்கரியத்துக்காகவே இந்த ஆத்மா அவருடைய சரணாரவிந்தமே புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தத்தை பெறுவதே இந்த ஆத்மாவுக்கு உயர்ந்த லாபம், அந்த லாபமானது எப்படி கிடைக்கும், இது சரணாகதியினாலே தான் கிடைக்கும், அகிஞ்சனாய் அனன்யகதியாய் போக்கத்து நின்று பிரானே உயர்ந்த புருஷார்த்தமாய் நித்தியசூரிகளுக்கெல்லாம் சேவியமாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளிலே அச்சஞ்சலமான கைங்கரியம் வேணுமென்று இதை செய்வதற்கு சாதிப்பதற்கு ஒரு வழியும் ஒரு உபாயமும் இல்லாமல் சர்வ அசக்தானான நான் உம்முடைய திருவடிகளிலே உம்முடைய கைங்கரியத்தை அடியேனுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து வேறொன்றும் செய்வதற்கு அசக்தனாய் எந்த பாரத்தையும் என்மேல் ஏற்றிவிடாமல் சர்வபரநியாசம் செய்கிறேன் என்று இப்படி ஆச்சாரியர்கள் ஆத்மாவுடைய ரக்ஷண பாரத்தையும் ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டியதான பெரிய புருஷார்த்தமான பகவத் கைங்கரியத்தை தர வேண்டிய பொறுப்பையும் இந்த உயர்ந்த கைங்கரியத்தை அனாதிகாலமாக இழந்து வைத்திருந்ததான வெறும் பாவத்தை எப்படி நீக்குவது என்று அறியாமல் அந்த பாவத்தை நீக்குவதற்கு வேண்டிய பொறுப்பையும் எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பெற வேணும் என்று பெருமாளிடத்திலேயே சமர்ப்பிச்சுட்டு நிர்பரராய் இதற்கு மேல் வேறெந்த சாதனையும் வேண்டாம், வேறெந்த புருஷார்த்தமும் வேண்டாம், இருந்த நாளிலே எல்லாம் பெருமாளுடைய திவ்ய அனுகிரகமாக நடந்து வரும் என்று இப்படி மகர்ஷிகளை காட்டிலும் பரமசாந்த ஹிருதயத்தோடே நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுந்தருளியிருந்தார்கள். இதெல்லாம் சுவாமி தேசிகன் நமக்கு உபதேசிச்சு வைத்தது. பெருமாளிடத்திலே ஒரு பெரிய புருஷார்த்தம் வேறொன்று உண்டு என்று கொஞ்சமும் நினைத்து பிரார்த்திக்காமல். பெரிய பெரிய சித்தர்களுடைய அபிலாஷைகள் நிறைய உண்டு, நிறைய சித்தர்களாயிருக்க வேணும், அதிசயமான சக்திகள் எல்லாம் வேணும், ஆச்சரியமாக இந்த உலகத்தையே பிரமிக்க பண்ண வேணும். சர்வேஸ்வரன் எத்தனையோ சக்திகளை கொடுக்கிறான் என்று அப்பேற்பட்ட சித்த சக்திகள்லாம் கூட ஒன்றும் வேண்டாம், எதனாலையும் பரமபுருஷார்த்தமான பகவத் கைங்கரியம் கிடையாது என்பதனாலே எந்த சித்து விளையாட்டிலேயும் எதிலும் நோக்கமில்லாமல் தாங்கள் ஆவருத்தி செய்து சித்தி அடைந்து வைத்திருக்கக்கூடியதான உயர்ந்த மந்திரங்கள், திருவேஷ்டாட்சரம் முதலான மந்திரங்கள் எத்தனை அற்புதங்களையும் சாதிச்சு கொடுப்பதாயிருந்தாலும் அத்தனை அற்புதங்களையும் நமக்கு வேண்டாம். எல்லாவற்றை காட்டிலும் பரமாத்புதம் ஆத்மசாந்திதான். பகவத் சரணாரவிந்தத்திலே தோய்ந்திருக்கக்கூடிய இன்பம்தான். அந்த சரணாரவிந்தத்திலே நெகிழ்ந்து கிடந்து என்ன கைங்கரியம் நமக்கு பகவான் நியமிக்கிறானோ அதையே நாம் எப்பொழுதும் அனுட்டு கொண்டிருக்க வேண்டும். இதை காட்டிலும் வேறொன்றினாலும் நமக்கு எந்த விதமான ஆச்சரியங்களும் தேவையில்லை என்று அப்படி மகர்ஷிகள் எல்லாரையும் காட்டிலும் பரமசாந்தியோடே பகவத் சரணாரவிந்தத்திலே நிலைத்த திருவுள்ளத்தினராக நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுந்தருளியிருந்தார்கள். அதனால் நான் ஒரு விஷயம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய ஆச்சாரியர்கள் பெரிய சித்து விளையாட்டெல்லாம் விளையாடி லோகத்திலே பெரிய பெரிய சாமியார் என்று பெயர் வாங்கினவாள் கிடையாது. அதை ரொம்ப மனசுல அவசியம் வச்சுக்கணும். எந்த விதமான அதிசயங்களும் எல்லாம் பிராகிருதமான போகத்திற்கு வேண்டிய அதிசயங்கள் தான். இந்த பிராகிருதமான விஷயங்களைத்தான் சாதிப்பது என்பது அபூர்வமான சக்திகளினாலே செய்யக்கூடியது, அதுதான் சித்து விளையாட்டுன்னு சொல்லுவா. அந்த மாதிரியான சித்து விளையாட்டல்கள் அதர் எத்தனையோ ரிஷிகள்லாம் ஆசைப்பட்டிருக்கா, எத்தனையோ சித்தர்கள் ஆசைப்பட்டிருக்கா, அதற்காக எத்தனையோ மந்திரங்களெல்லாம் அவ சித்தி அடைஞ்சிருக்கா. ஆனால் எந்த மந்திரங்களை காட்டிலும் அதிக பிரபாவத்தை உடையதும் எல்லா விதமான சித்துகளையும் அனாயாசமாக சாதிச்சு கொடுக்கக்கூடியதும் அப்பேற்பட்டதான திருவட்டாட்சரத்தையே ஜெயிச்சு வச்சிருந்த நம்ம ஆச்சாரியாளுடைய திருவுள்ளத்தில் எந்த விதமான அதிசயங்களை செய்து காட்டுவதெல்லாம் எல்லாம் பிராகிருதமான காரியங்கள், அதெல்லாம் பகவத் சரணாகவே என்பதனால ஆத்மாவுக்கு புருஷார்த்தம் பகவானிடத்திலே நிரவதிக பிரீதியும் அந்த நிரவதிக பிரீதியோட கைங்கரியம் செய்ய வேண்டிய ஆசையும் அந்த கைங்கரியம்தான் பகவான் நமக்கு நியமிப்பதா இருக்கும். சாஸ்திரியமாயும் சில சந்தர்ப்பங்களிலே ஸ்வப்னாதிகளாயும் சில சந்தர்ப்பம் பெரியவாளுடைய வார்த்தைகளினாலேயும் சில சந்தர்ப்பங்களினாலேயும் நமக்கு அந்த கைங்கரியங்களை பெருமாள் ஆஜ்ஞாபிப்பார். அத்தகைய கைங்கரிகள்தான் இந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய பெரிய புருஷார்த்தமாக இப்படி அனுஷ்டானம் என்ன, பெரியவாளுடையதான ஸ்ரீகோஷங்களிலே அனவரதம் அதிலே ஆழ்ந்திருப்பது என்பதான இந்த ஞானம் என்ன, அதனாலே சம்பாதிக்கப்பட்டதான ஆத்ம நிஷ்டை என்ன, சர்வ ஜீவர்களுக்கும் நம்மால் செய்ய வேண்டிய பரம உபகாரம் பகவத் கைங்கரியம், அது பிரபத்தி சம்பிரதாயத்தை உபதேசம் பண்ணி ஜீவர்கள் எல்லாரையும் நம்மால் என்ற அளவு பிரபன்னர்களாக எம்பெருமானுக்கு உயர்ந்த திரவியமாக மகாரத்னங்களாக இந்த ஜீவாத்மாக்களாகிற இந்த சிஷ்யர்களை பகவானுக்கு சமர்ப்பிப்பது என்கிறதான உத்தமமான யாகம் என்ன, இந்த மாதிரியான அபிப்பிராயங்களோடு தான் இருந்தார்கள். அப்படி சுவாமி தேசிகனுக்கு பின்னால் வந்த சிஷ்ய பரம்பரை விசேஷமாக இப்படி ஞானத்தினாலும் பக்தியினாலும் அனுஷ்டானத்தினாலும் உயர்ந்ததான வைராக்கியத்தினாலும் சிஷ்யாளுடைய சிஷ்யாள் விஷயத்திலே இருந்த அபரிமிதமான கிருபையோட எல்லாவற்றிற்கும் சிரேஷ்டமான ஆத்ம தத்துவத்துக்கு புருஷார்த்தமான பகவத் கைங்கரியத்திலே ஊன்று இருந்தார்கள் என்றத ரொம்ப அவசியமாக நம்ம சிஷ்யாள் பரம்பரையிலே இது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது ஆச்சாரியர்கள் என்றால் லோகத்திலே பொதுவானதான ஒரு அபிப்பிராயம் உண்டு, ஆச்சாரியாள் என்றால் பெரிய சாமியாராயிருப்பார், அவர் பெரிய சித்துக்களெல்லாம் வச்சிருப்பார், அவராக்கும் அவராலே எத்தனையோ அதிசயங்கள்லாம் நடக்கணும், அப்பேற்பட்ட அதிசயங்கள்லாம் உள்ள சாமியார்னா அடேயப்பா பலே சாமியார் என்று இப்படியெல்லாம் லோகத்திலே பெயர் வாங்கிறது பொதுவாக குருக்கள் குருமார்கள் என்பவர்களுக்கெல்லாம் சுவாவம். அது அப்படியானவர்களை தேடி உலகம் போகும். அப்படியானவர்களிடத்திலே சில பலன்களை கேட்டு அவளுடைய ஆசீர்வாதத்தினாலே அவளுடைய சித்த விளையாட்டினாலே ஏதோ தீராத நோய் தீர்ந்தது, கிடைக்காத பணம் கிடைச்சது, அதுமாதிரி தொலைந்த பொருள் ஆச்சரியமாக திரும்பி கிடைச்சது, அப்படியே சீர்த்திரு அப்படியே நசிச்சு போன வியாபாரமாக்கும் நன்னா வளைஞ்சது, நன்னா பயிர் பச்சையெல்லாம் நன்னா இருந்தது, அது குழந்தைகள் அதிசயமாக மக்கா இருந்தவாள்லாம் மகா புத்திசாலி ஆயிட்டா, எதிர்பாராததான எத்தனையோ கெடுதல்லாம் வந்தது, வந்தது பனி போலே திருப்பியும் நம்மளை விட்டு நீங்கி போச்சு. இது மாதிரி எத்தனையோ அரசியல் விஷயங்கள், எத்தனையோ விஞ்ஞான விஷயங்கள், வியாபார விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், இப்படியான லௌகிக விஷயங்களை எதிர்பார்த்து பொதுவாக சாமியார்களிடத்துல போய் இந்த குறைகள் எல்லாம் அவ ஏதாவது ஒன்று தீர்த்து வச்சா அப்பா என் கண் கண்ட தெய்வம், அப்போ எப்பேற்பட்ட மகானவர், என் கஷ்டத்தெல்லாம் பனி போல நீக்கி விட்டார், சூரியன் வந்தால் பனி போகும்போ அந்த மாதிரி எந்த விதமான ஆசைகளுக்கும் அதிசயங்களுக்கும் ஆசைப்பட்டு சாமியார்கள் பின்னாடி உலகம் போகிறது வழக்கம். ஆனால் நம்ம சித்தாந்தத்திலே சுவாமி தேசிகன் சாதிச்சார் போலே இந்த இப்படியான புருஷார்த்தங்கள் எல்லாம், எல்லா விதமான புருஷார்த்தங்களும் ரொம்ப செல்வான பிரயோஜனங்கள். இந்த ஜென்மாவிலே ஏற்கனவே பண்ணியிருக்கிற பாப விசேஷங்களுக்காக மனுஷ்ய பாவனையிலே இருக்கும்போது மனுஷ்ய சிந்தனைகளிலே ஒரு ஏதோ ஒரு கஷ்டம்னு வந்தது, அந்த கஷ்டத்தையே பெரிய துக்கமாக நினச்சிண்டு, எது பெரிய துக்கம்னால் பகவான் மறக்கிறது துக்கம், பகவத் பிராப்தியிலே ஏக்கம் இல்லாமல் இருக்கிறது துக்கம், சம்சாரத்தை அடியோடு ஒழிக்கக்கூடியதான அத்தனை பெரிய பாபங்கள் உண்டே, இந்த பாபங்களை நீக்குவதற்கு சரணாகதி என்ற உபாயம் பண்ண இல்லையே என்று நினைக்கிறது அது துக்கம். இன்னும் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே இருப்பதற்காக இங்கே சில கஷ்டங்களை விலக்கிட்டா இங்கே சம்சாரத்திலே இன்னும் நாம் செழிப்பாக இருக்கலாமே என்று ஆசைப்படுறது துக்கம். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் தெரியாம சில்வான பிரயோஜனங்களையே பற்றி கொண்டிருப்பது இருக்கே, அதுதான் பெரிய துக்கம். அதனால சுவாமி தேசிகனுடைய திருவள்ள பாஷிகா சாதிச்சதும் சுவாமி தேசிகன் சாதிச்சதும் சின்ன பிரயோஜனங்களை ஆசைப்பட்டு, அந்த சின்ன பிரயோஜனங்கள் இப்பொழுது இந்த சின்ன கஷ்டம் போச்சுன்னா இங்கேயே நாம் சௌக்கியமா இருந்துக்கலாமே அப்படின்னு நினைச்சுக்கிறது தான் உண்மையிலேயே பெரிய துக்கம். அது இப்படியாக ஆச்சாரியால் சொல்லி கொடுத்ததான ரீதியிலே நம்முடைய பெரியவர்கள் தங்களுக்கு என்று ஒரு நலனையும் எதிர்பார்க்காமல் சிஷ்யர்களுக்கும் சிஷ்ய சந்ததிகளுக்கும் கூட அல்ப பிரயோஜனங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மனோபாவம் வரக்கூடாது என்பதனாலேயும் தங்களுடைய ஆத்ம நிஷ்டையினாலேயும் பரமசாந்தர்களாய் தங்களுடைய அனுஷ்டானம் என்ன, தங்களுடையதான ஸ்ரீகோயிலும் வேத வைதிகமான ஞானம் என்ன, பகவத் கைங்கரியம் யதாசக்தி செய்து கொண்டிருப்பது என்ன, சிஷ்யாளுக்கு தங்களாலான அனுகிரக ரூபமாக ஞானத்தை உபதேசம் பண்ணி பகவானிடத்திலே அச்சஞ்சலமான பக்தியை உபதேசம் பண்ணி அவளுடைய ஆத்மசமர்ப்பணம் பண்ணி வைப்பது என்ன, இப்படித்தான் நம்ம பெரியவாள் அநேகம் ஆச்சாரியால் எழுந்தருள் இருந்தார். அதை ரொம்ப மனசில் வச்சுக்கணும். ஏன் என்று எதற்காக இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன்னு சொன்னால், சுவாமி தேசிகன் அவதார புருஷராய் சாட்சாத்து எம்பெருமானுடைய திவ்ய திருவேங்கடமுடையானுடைய திவ்ய அவதாரமாய் எழுந்தருள் இருந்ததினாலே மகாபிரபாவமாய் பல மகர்ஷிகளைக் காட்டிலும் அதிகமான சித்திகளை உடையவராய் எழுந்தருள் இருந்ததினாலே அவருடைய சரித்திரத்திலே சில சில ஆச்சரியமான சித்திகள் இதெல்லாம் அவருடைய சரித்திரத்திலே கேட்குறோம் வாசிக்கிறோம். இதே போலயே எல்லா ஆச்சாரியாலும் சித்துகள்லாம் விளையாடிருந்தார்னு கிடையாது, அதை ரொம்ப அவசியம் கவனிச்சுக்கணும். சுவாமி தேசிகனுக்கும் பெரிய சித்திகளை எல்லாம் லோகத்திலே காட்டணும்ன்ற ஆசையே கிடையாது. அதெல்லாம் சங்கல்ப சூரியோதலத்திலே சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்தை சேவிச்சா தெரியும். எம்பெருமானுடைய சிந்தனை இருக்கு, அந்த சிந்தனை என்பது நமக்கு தொடர்ந்து வந்தால் அதை காட்டிலும் ஒரு பெரிய கங்கா ஸ்நானம் கிடையாது. அந்த கங்கா ஸ்நானத்திலே மூழ்கி இருந்தால் போகாததான பாபம் கிடையாது. அந்த கங்கா ஸ்நான பகவத் சரணாரவிந்தத்திலே பக்தி பூர்வமாக சிந்தனை என்பதுதான் கங்கா ஸ்நானம். இந்த கங்கையை விட உயர்ந்த ஸ்நானம் கிடையாது. அந்த ஸ்நானத்திலே மூழ்கி அப்படியே தன்னை மறந்து இருந்து சகல தோஷங்களையும் நீக்கி நிர்மலமாக ஆத்மாவானது ரொம்ப சுத்தமாயும் சாந்தமாயும் இந்த வஸ்துவானது வேறொன்று அபிலாஷைகளெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டியதாக உயர்ந்த தபஸ். இந்த தபஸை காட்டிலும் பெரிய தபஸே கிடையாது. எல்லாம் பெருமாள் நடத்த வேண்டியிருக்க பெருமாள் நடத்த வேண்டிய ஆச்சரியங்களிலே ஏதாவது ஒன்றை தான் ஜனங்களுக்கு செய்து காட்டணும்னு நினைக்கிறதுமே பகவானுடைய சுவாதந்திரியம் நமக்கு கொஞ்சம் கிடைக்காதான்னு நினைச்சு பார்க்குற துர்குணம் அது. உலகத்திலே கோடானு கோடி ஆச்சரியங்களை பகவான் அனாயாசமாக நடத்தி போய் கொண்டிருக்க அந்த ஆச்சரியங்களில் ஏதாவது ஒன்றை நாம் ஜனங்களுக்கு செய்து காட்டக்கூடாதான்னு நாம் நினச்சி பார்க்கறது பகவானுடையதான அப்பிரமேயமான சுவாதந்திரியத்திலே ஒரு இழுக்கு ஒரு இணுக்கு நாம் எடுத்து செஞ்சால் நம்ம ஜனங்கள் எல்லாம் ஆஹா சேர்ந்து கொண்டாடுவாளேன்னு நினைக்கிறதே அது சுவாதந்திரிய அவலம்பனம். அது நாமும் பாரதந்திரியத்தையே ஆசிரியிச்சிருக்கோம் என்பதனால எந்த ஒரு அதிசயங்களும் நாம் நினைச்சு அனு காட்டி செய்து காட்டுவது என்பது கூட சுவாதந்திரியத்தை அவலம்பிப்பதனாலே நமக்கு சாந்தி முக்கியம், பக்தி முக்கியம், அச்சஞ்சலமான பகவத் சிந்தனம் முக்கியம் என்று இப்படி இருந்தவா. அதனால தான் நம்ம ஆச்சாரியாளில் பார்த்தா ரொம்ப உயர்ந்தவா, ரிஷிகளை காட்டிலும் முசந்தவா. இதோ என்று நித்தியசூரிகள் கோஷ்டியிலே கலந்து கொள்வதற்கு முன்னால் நமக்கெல்லாம் நல்ல வழி காட்டினவா. நம்முடைய ஆத்மாவெல்லாம் கூட அதே நம்ம அதே போல அவளை போலேயே நித்தியசூரி கோஷ்டியிலே போய் கலந்து வைக்க கலந்து நிற்பதற்கு வேண்டியதான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய உயர்ந்த சரணாகதியான உபாயத்தை நமக்காக அனுட்டிச்சு பகவானை சொன்னபடி கேட்க செய்தவா. அப்படி இருந்தவாளெல்லாம் கூட மற்ற சித்தாந்திகள், மற்ற குருமார்கள், ஜெயின குருமார்கள், பௌத்த குருமார்கள், சைவ குருமார்கள் இப்படியானவாள் போலே ஏதேதோ பெரிய அதிசயங்களெல்லாம் இந்த க்ஷணம் இங்கே இருப்பா, அடுத்த க்ஷணம் வேற ஊர்ல சேவை சாதிப்பேன்னுவா, அடுத்து ஏதோ விபூதியை கொடுப்பா, குங்குமத்தை கொடுப்பா, அதை வாங்கி கொண்டு ஜனங்கள் அவளுக்கு ஏதோ வியாதி போச்சு, அந்த மாதிரியான ஏதேதோ அதிசயங்களெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஆசையே இல்லாதவான்றத மனசுல முதல்ல வாங்கிக்கணும். எதையும் செய்யக்கூடியவர்களாயிருந்தாலும் எதையும் நாம் செய்து காட்டுவது என்பது சுவாதந்திரியம். பகவானுடைய சுவாதந்திரியத்திலே நாம் கொஞ்சம் வாங்கி கொண்டு செஞ்சால் என்ன என்று நினைக்கக்கூடிய மடமை உண்டே அந்த காரியத்தை செய்ய மாட்டா. அதனால இதுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய ஆச்சாரிய பரம்பரைகளிலே ஆச்சாரியர்களுடைய திவ்ய சரித்திரங்கள் என்று சொல்ல போறோமானால் அந்த சரித்திரங்களில் என்னவோ பெரிய அதிசயங்கள்லாம் நடந்தது, ஆச்சரியங்கள்லாம் நடந்தது என்றெல்லாம் ரொம்ப இருக்காது, இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த நிர்பந்தத்தினாலே பகவத் கைங்கரியத்துக்காக சில அதிசயங்களை செய்து காட்டினோம் ஆச்சாரியர்கள் இருக்கா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் கொஞ்சமும் பற்றே இல்லாமல் அவலேசமும் நோக்கமே இல்லாமல் அப்படி இருந்திருப்பான்றதுனாலே அவளுடைய லைஃப் எப்படி இருக்கும்னா இந்த காலத்து திருஷ்டியிலே பார்த்தன்னா ரொம்ப அன்இவெண்ட்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் இப்போ சொல்ல வந்தேன், அதுக்காக தான் இவ்வளவு இன்ட்ரடக்ஷன். அன்இவெண்ட்ஃபுல்லாக இருக்கும். அன்இவெண்ட் ஈவெண்ட்டுன்னா இப்பெல்லாம் தெரியும் எதை ஈவெண்ட்டுன்னு, எப்போ பத்திரிகையில் பார்க்குறோம், டிவியிலெல்லாம் பார்க்குறோம், அடிக்கடி பேச்சு அடிபடுறது எது ஈவெண்ட்டுன்னு நினச்சி பார்க்குறோம்னா வழக்கத்திற்கு மாறாக இருக்கக்கூடியதாயும் ஏதோ ஒரு அதிர்ச்சியையோ ஒரு திருப்பத்தையோ காட்டக்கூடியதாயும் இருக்கிறது தான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறது இப்போ வழக்கமாயிடுச்சு. ஆனால் எது உண்மையான ஈவெண்ட் அப்படின்னா அச்சஞ்சலமான பக்தியோடு எந்த விதமான அதிசயங்கள், ஒரு ஆச்சரியமான திருப்பங்கள், ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதான விஷயங்கள் என்றெல்லாம் இல்லாமல் சாஸ்திரோக்தமான நித்தியகரமானுட்டானம், ஆச்சாரியாளிடத்திலே அனவரதமாக காலக்ஷேபம், தான் ஆச்சாரியரான பிறகு தன்னுடைய சிஷ்யாளிடத்திலே பரம கிருபை, எல்லாருக்கும் உதாரண புருஷர்களாயிருந்து சாஸ்திரிய கர்மானுஷ்டானம் செய்து கொண்டு யதாசக்தி பகவத் கைங்கரியம் செய்து கொண்டு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு நேர்ந்த பிரகாரம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு தானும் செய்து கொண்டு சிஷ்யாலையும் ஈடுபடுத்தி கொண்டு பரமசாந்தமான வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உருவாக்கி காப்பாற்றி ரட்சிச்சு கொண்டு வந்தாள் நம்ம ஆச்சாரியாள். அந்த மாதிரி ஆச்சாரிய பரம்பரையை தான் நாம் இப்போ மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ண போறோம். அந்த மாதிரியான அனுசந்தானத்தில் சுவாமி தேசிகனுக்கு பிறகு ஆச்சாரியர்கள் முக்கியமான ஆளில் பார்த்துட்டு வந்தோம். சுவாமியினுடைய குமாரன் அய்யனாராச்சாரியர் குமார தேசிகன் என்றே திருநாமம் உடையவராய் தேசிகன் சுவாமி தேசிகனைப் போலேயே அவருடைய குமாரர்கள் இருக்கார் என்று எல்லாரும் சிரசா நமஸ்கரிக்கும் முடியான மகாபிரபாவத்தோடு எழுந்தருளியிருந்தார். ஆனால் அவருக்கு பின்னால் சிஷ்ய சந்ததி உண்டு. ஆனால் அதனால் சந்ததி என்று குடும்ப சந்ததி கிடையாது. அந்த சிஷ்ய சந்ததியிலேயும் பிரபாம் ரொம்ப பிரசித்தமாக எழுந்திருந்த ஆச்சாரியர்களே பிரதிவாதி பயங்கர வண்ணன் என்று எழுந்தருளியிருந்தார். மற்ற ஆச்சாரியர்களும் எழுந்தருளியிருந்தாலும் அதிலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணனுடையதான வம்சஸ்தார்கள் அவர்கள் பின்னால் மணவாள மாமுனியினுடையதான சம்பிரதாயத்திலே போய் ஆசிரியிச்சதுனால அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த வடகலாச்சாரியர்கள் என்று இல்லாமல் போயிற்று. அதுதான் இப்போதைக்கு ஸ்திதி. ஆனால் அதே சுவாமி தேசிகனுடைய மற்ற பிரதானமான சிஷ்யர்கள் எல்லாரும் ரொம்ப விசேஷமாக பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியை சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் நமக்கு தனக்கு வழிகாட்டியாக வச்சிருந்து சித்தாந்தத்துக்கு தலைவராக கொண்டு அவருடையவே ஆசிரியிச்சிருந்தா பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியும் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய நியமன பிரகாரம் பரகால ஜீயராகி திருவேங்கடமலையிலே நிர்வாகத்தையும் பொறுப்பெல்லாம் ஏத்துண்டு அதே சமயம் எம்பெருமானுடைய உத்தரவின் பேரிலே சஞ்சாரங்கள்லாம் பண்ணிட்டு எழுந்தருளிருந்தார். பின்னால் திவ்ய பிரம்மதந்திர சுவாமி நாராயண சுவாமி என்பவருக்கு அந்த பரகால மடத்தை அவரிடத்திலே சமர்ப்பிச்சு ஹயக்ரீவனையும் சமர்ப்பிச்சு திருநாட்டுக்கு வந்துள்ளினார் என்று பார்த்தோம். அப்படி பரகால மடம் உண்டாச்சுது. அதே பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியின் இடத்துல ரொம்ப விசேஷ பிரதிபத்தியோடு எழுந்தருளியிருந்தவர் நடாதூர் அம்மாள் வம்சத்திலே வந்த நடாதூர் சின்ன அம்மாள். அவருக்கு கடிகாசதம் அம்மாள் என்றுதான திருநாமம்னும் பார்த்தோம். இப்போ இந்த கடிகாசலம் அம்மாள் வழியாக தான் இப்போ முக்கியமான இந்த ஆச்சாரிய பரம்பரை இந்த முனித்திரை ஆச்சாரிய பரம்பரையும் மடத்து ஆச்சாரிய பரம்பரையும் உருவாருது. அதனால் எப்படி நடாதூர் அம்மாளிடத்திலிருந்து அப்புள்ளார் அப்புள்ளாரிடத்தில் சுவாமி தேசிகன் என்று ஒரு விசேஷமான ஆச்சாரிய பரம்பரை ஏற்பட்டதோ அதே போல் பின்னால் நடாதூர் சின்ன அம்மாள் நடாதூர் அம்மாளுடைய கொள்ளு பேரன்வர் நடாதூர் சின்ன அம்மாள் என்று சொல்லும்படியான வரதாச்சாரியர் இவருக்கும் வரதாச்சாரியர்னு திருநாமம் நடாதூர் அம்மாளுக்கும் வரதாச்சாரியர்னு திருநாமம். இந்த நடாதூர் சின்ன அம்மாளாலே மீண்டும் இந்த நடாதூர் வம்சத்தினாலே நம்ம சம்பிரதாயம் மேல அபிவிருத்தி ஆச்சு என்று ஒரு பெருமையை சொல்ல முடியா இருக்கு. இதனால இதை சொல்றேன்னா நடாதூர் அம்மாளுக்கு பிறகு அப்புள்ளா அப்புறம் சுவாமி தேசிகன் அப்புறம் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் என்று இந்த ரொம்ப அபாரமான ஆச்சாரிய பரம்பரையில் பின்னால் நிறைய ஆச்சாரியர்கள் ஏற்பட்டாலும் அதில் பிரதானமாக பிரம்மதந்திர சுதந்திர சுவாமியினுடைய சிஷ்யராக இருந்த கடிகாசதம் அம்மாள் என்று சொல்லும் முடியான இந்த சின்ன அம்மாள் ரொம்ப விசேஷ ஜானத்தோடு எழுந்தருளியிருந்தார். இவரிடத்துல தான் ஆதிவன் ஷடகோபஜியர் என்று மடத்துக்கு முதல் ஆச்சாரியனாக எழுந்தருளியிருந்தவர் அவர் இந்த கடிகாசலம் அம்மாளிடத்திலே வந்து அன்வயிச்சவர் தான். கடிகாசலம் அம்மாளுடைய சிஷ்யர் தான். அந்த கடிகாசலம் அம்மாளுடைய சிஷ்யராயிருந்து ஆதிவன் ஷடகோப சுவாமி கடிகாசலம் அம்மாளுடைய உத்தரவின் பேரில் ஏற்கனவே நிருசிம்மன் சொப்னமானபடி இந்த நிருசிம்மாஸ்தானத்தை ஸ்தாபிச்சு ஸ்ரீமடத்தை ஏற்படுத்தி இந்த அகோபில மடம் ஆச்சரியமாக அநேகம் லட்சம் சிஷ்யர்களுடைய நல்ல சமிருத்தியோட தேசிக சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வரா இது தெரியும். ஸ்ரீ ஆதிவன் ஷடகோப சுவாமி அவதாரம் திருநாராயணபுரம். திருநாராயணபுரம் என்றுதான் அநேகம் பேர் அபிப்பிராயப்படுவது வழக்கம். ஆனா அம்மா சத்திரம் சேஷாச்சார்னு பெரிய மகான்கள் இருந்தார். அவர் ஆச்சாரிய பரம்பரை சாதிச்சிருக்கார். அம்மா முனித்திரை ஆச்சாரியனவர் அவர் ரொம்ப அபாரமான ஞானம் அவருக்கு. அப்போ அம்மா சத்திரம் சேஷாச்சார்னு சொல்லுவா. அந்த சுவாமி சாதித்த குரு பரம்பரையில் ஆதிவேங்கடோ சுவாமியினுடைய அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகர், நம்மாழ்வார் அவதரிச்ச ஸ்தலம்தான், அங்கதான் அவதரிச்சார்னு எழுதியிருக்கார். அது ரொம்ப ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கார் அந்த விஷயத்தை. ஆதிவேங்கடோ சுவாமிக்கு பூர்வத்தில் ஆசிரமத்திலே ஸ்ரீனிவாசாச்சாரியர்னு திருநாமம், அவள்லாம் கிடாம்பி. அது கிடாம்பி கேசவாச்சார் என்று அவருடைய திருத்தகப்பனாருடைய திருநாமம். ஆதிவேங்கடோப சுவாமிக்கு ஸ்ரீனிவாசாச்சார்னு திருநாமம். இந்த சுவாமி ஆதிவேங்கடோப சுவாமி ஆழ்வார் திருநகரில் அவதரிச்சார்னு அந்த சுவாமி சாதிச்சிருக்கார். ஹிஸ்டரியில் ரெண்டு விதமாக சாதிச்சா எது சரின்னு நம்மளால சொல்ல முடியாது. பெரியவாள் திருவாக்கானபடியினால அது நம்மளால் நிர்ணயம் பண்ணிக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் பொதுவான அபிப்பிராயம் திருநாராயணபுரத்திலே என்று. ஆனால் ஆழ்வார் திருநகரிலே சாதிச்சு அவதரிச்சிருப்பார்ன்றதுக்கும் ஒரு சின்ன உபபத்தி உண்டு. எதனாலன்னா, இந்த ஆதிவேங்கடோப சுவாமியும் அதே போல் மணவாள மாமுனிகள் ரெண்டு பேரும் அத்தான மாஞ்சிகள். அதில் இந்த சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அதாவது மணவாள மாமுனிகள், அவருடைய அவதார ஸ்தலம் வந்து ஆழ்வார் திருநகரத்துக்கு பக்கத்தில் சிக்கல்னு ஒரு கிராமம். அவருக்கு மணவாள மாமுனிக்கு அவதார திருநாமம் சிக்கல் ரங்கநாதாச்சார் என்பதாக திருநாமம். அந்த சிக்கல் என்ற கிராமம் ஆழ்வார் திருநகருக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அதனால இவெல்லாம் அத்தான மாஞ்சிகளாக இருந்ததுனால அநேகமாக அந்த க்ஷேத்திரத்தை சேர்ந்தவளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கான அம்மா சத்திர சேஷாச்சார் அப்பேற்பட்ட பெரிய ஞானியாக இருந்தவர், அவர் இந்த விஷயத்தை சாதிக்கும்போது ஆழ்வார் திருநகரிலே ஆதிவேங்கடோப சுவாமி அவதாரம்னு சாதிச்சிருக்கிறது ஒரு வேளை பொருத்தமாக இருக்கலாம். அதே போல அதே அந்த கேசவாச்சார் என்றவர் பொதுவாக திருநாராயணபுரத்தை சேர்ந்த ஒரு மகானுபாவராக இருந்திருக்கலாம், அதனாலே இந்த அபிப்பிராயங்களாக இருக்கலாம்னு தோன்றுறது. ஆனால் இருந்தாலும் திருநாராயணபுரத்தை சேர்ந்தவர் அங்கே தான் அவதரித்தார் என்று அகோபில மடத்தினுடைய ஸ்ரீகோஷங்களெல்லாம் இந்த மாதிரியாக முத்ரணம் இருக்குது. ஆனால் ஆதிவேங்கடோப சுவாமி 20 திருநக்ஷத்திரங்களில் சகலத்தையும் அதிகரித்தார். அது ரொம்ப விசேஷம். அது எப்படி சுவாமி தேசிகன் 20 திருநக்ஷத்திரங்களிலே சகல வித்தியைகளையும் அதிகரித்து மகாபுருஷராகி லோகத்துக்கெல்லாம் தயாராகிட்டு ஆச்சாரியராக தயாராகிட்டாரோ, அதுபோல் ஆதிவேங்கடோப சுவாமியும் 20 திருநக்ஷத்திரங்களிலேயே சகல வித்தியைகளையும் அதிகரித்து பரிபூர்ண வைராக்கிய நிஷ்டராக எழுந்தருள் இருந்தார். ரொம்ப விசேஷம் அது. 20 திருநக்ஷத்திரத்தில் உத்தமமான சந்யாசாசிரமத்துக்கு தகுந்த மகாபிரபாவத்தோடு எழுந்தருள் இருந்தார் என்பது ரொம்ப நினைச்சு பாராட்ட வேண்டியதாயும் கைகூப்ப வேண்டியதாயுமான விஷயம். அப்பேற்பட்ட இந்த சுவாமி தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்திலே கேசவாச்சாரியரிடத்திலே ஆரம்பத்தில் சமாசேனாதிகளெல்லாம் பெற்றிருந்தாலும் அந்த கேசவாச்சாரியர் நம்முடைய நம்முடைய குமாரன் மகாஜானியாய் தேசிக சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியராக வர வேணும்னா அதற்கு வேண்டிய ஞானம், அதுக்கு வேண்டிய ஸ்ரீபாஷ்ய அன்வயம் எல்லாம் கிடைக்கணும்னா அது கடிகாசலம் அம்மாள், அதாவது நடாதூர் சின்னம்மாள் இடத்துல அன்வயித்தால்தான் அப்பேற்பட்டதான ஒரு உயர்ந்த சம்பந்தம் கிடைக்கும் என்று தன்னுடைய திருக்குமாரி கடிகாசலம் அம்மாள் திருவடிவாரத்திலே வந்து சமர்ப்பித்தார். கடிகாசலம் அம்மாள் காஞ்சிபுரத்தில் தான் எழுந்தருள் இருந்தார். அநேகமாக நடாதூரார் எல்லாருக்கும் நான் காஞ்சிபுரம் தான் பிரதானமான வாசஸ்தானம், நடாதூர் எங்கிற ஊர் எங்கே இருக்குதுன்னு இன்றைக்கி கூட வம்சத்தாருக்கு அவ்வளோவா கேட்டால் சொல்ல முடியல. நடாதூர்ன்ற ஊரே எங்கன்னு ஸ்பஷ்டமாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த ஊர் அடியோடு இப்போ இல்லாமல் போயிட்டதுனால. ஆனால் நடாதூர் வம்சத்தில் இருந்த நடாதூர் ஆழ்வானாகட்டும் இல்லை அவருடைய திருத்தகப்பனாராகட்டும், நடாதூர் ஆழ்வானுடைய பேரனாக இருந்த நடாதூர் அம்மாளாகட்டும், அதுக்கப்புறம் இருந்த நடாதூர் வம்சத்தார், அதுக்கப்புறம் இருந்த கடிகாசலம் அம்மாள், இந்த நடாதூரார் அத்தனை பேரும் இப்படி நாம் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்ததில் எல்லாருக்கும் முக்கியமாக வரதர்னோ வரத விஷ்ணுன்னோ இந்த மாதிரி பேரருளாளன்னோ இல்லை இந்த மாதிரி மகாதயாதீசர் என்று இப்படி எல்லாமே தேவப்பெருமாள் திருநாமமாகவும் தேவப்பெருமாளுடையதான் அந்த க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்திலேயே திருநாமமும் தேவப்பெருமாளுடையதாக இருக்கும், வாசஸ்தானமும் காஞ்சிபுரமாக இருக்கும் என்பதனால காஞ்சிபுரத்து அக்ரஹாரங்கள்லேயே ஒரு அக்ரஹாரமாக நடாதூர் என்பது இருந்திருக்க வேணும்னு. அது அநேகமாக எங்கே இருந்திருக்கலாம் என்று நினச்சி பார்த்தா அது வேகவதி நதிக்கரையிலே இருந்திருக்கும். வேகவதியே போயிடுத்து, அதனால் அந்த அக்ரஹாரமும் போய்விட்டிருக்கலாம்னு. சில நடாதுர் வம்சத்தாள் அவளிடத்துல ரொம்ப கேட்டது பார்த்ததுல தூப்புல் அக்ரஹாரம் இருக்கோ இல்லையோ, அந்த தூப்புல் அக்ரஹாரத்துக்கு எதிரே போனால் அங்கேயே பக்கத்தில் கொஞ்சம் அஷ்டபுஜம் சன்னதின்னு இருக்குது, அதே போல் அங்கே ஆளறி நரசிங்கர் சன்னதின்னு இருக்குது. அந்த ஆளறி நரசிங்கர் சன்னதியை ஒட்டி அப்பாலே அங்கே வேகவதியிலே எங்கேயாவது அந் அங்கேத்தான் அவள் நடாதுர் அக்ரஹாரம் இருந்திருக்கும் அப்படின்னு அபிப்பிராயப்படுறா. ஆனால் இப்போ நடாதுர் அக்ரஹாரம்ன்றது ஒன்றும் இல்லை. ஆனால் நடாதுர் வம்சத்தை சேர்ந்தவா ஆயிரக்கணக்கான பேர் இப்போவும் இருக்கா. இருந்தாலும் அந்த முதல் ஊர் என்பது எங்கே என்று இப்போ குறிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் காஞ்சிபுரத்து ஆச்சாரியால் தான் இவா, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவாள் உத்தேசித்து தான், இந்த நடாதூர் வம்சத்தை உத்தேசித்து தான் வட வாச்சாரியர்கள் என்ற விவகாரமே வந்தது. அதனால தான் வடகளையார் என்ற பெயருமே வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த நடாதூர் வம்சத்தால் எல்லாரும் தொண்ட மண்டலத்தை சேர்ந்தவா, காஞ்சிபுரத்திலேயே இருந்தவா, அதுவும் நடாதூர் அம்மாளை போலவே நடாதூர் சின்னம்மாள் அதே மாதிரி திவ்ய பிரபாவத்தோடு எழுந்தருள் இருந்ததுனால, அதுவும் கடிகாசதமம்மாள் ஒரு நாழிகையில் 24 நிமிஷத்துல 100 ஸ்லோகம் கவிதை பண்ணக்கூடியவர் என்று அந்த மாதிரியான பெரிய அப்படியே பெரிய பெரு வெள்ளமான ஞானத்தோடு எழுந்தருள் இருந்ததுனால, அதுக்கப்புறம் அந்த ஒரு தேஜஸ், அந்த நடாதூர் வம்சத்தினுடைய தேஜஸ், நடாதூர் அம்மாள், நடாதூர் சின்னம்மாள், கடிகாசதமம்மாள் அவருடைய திருக்குமாரர் வரதவிஷ்ணுவாச்சாரியர், அவருடைய திருக்குமாரரான மகாதயாதீசர், அவருடைய திருக்குமாரரான அவபிலாச்சாரியர் என்று இந்த 4 பேரும் பரம்பரையாக ஆச்சாரியாள். அது எப்படின்னா அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை அப்பா பிள்ளை இப்படியே இப்படி. எதுக்காக சொல்லுவேன், இந்த நடாதூர் வம்சமானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷங்களுக்கு இந்த சம்பிரதாயத்து ஸ்ரீ தேசிக சம்பிரதாயத்தினுடைய ஒரு ராஜாவாக இருந்திருக்கு. இந்த நடாதூர் வம்சத்தை சேர்ந்த அது கடிகாசதமம்மாளுடைய திவ்ய பிரபாவத்தினால அவருடைய குமாரர் வரதவிஷ்ணுவாச்சாரியர், அவருடைய குமாரர் மகாதயாதீஷர், அவருடைய குமாரர் தம்பி குமாரர்னு நினைக்கிறேன் அகோபிலாச்சாரியர், இந்த மாதிரி இந்த நடாதூர் வம்சத்தார் ஒரு 100 வருஷத்துக்கு தேசிக சம்பிரதாயத்தை காஞ்சிபுரத்தில் இருந்து ராஜாவா இருந்து நிர்வாகம் பண்ணியிருக்கா. அதனால தான் இந்த தென் தேசத்தை சேர்ந்த அவா ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவா இல்லை அதுக்கு தெற்க ஆழ்வார்த்திருநகரி பர்யந்தமாக இருந்த அந்த ஆச்சாரியர்கள் வடக்கு திருவீதி பிள்ளைக்கு கீழே வந்த நம்ம அவருடைய புள்ளலோகாச்சார் பிள்ளலோகாச்சாரு கீழே இருந்தவா குரகுலோத்தமதாச திருவாய்மொழி பிள்ளை, இந்த மாதிரியான இந்த மா இவாளெல்லாம் தென்தேசத்திலேயே இருந்ததுனால தென்தேசத்திலே இருந்து ஸ்ரீபாஷ்யம்னா பாஷ்யக்காரருடைய சித்தாந்தம்னா அதுக்கு மேலே ஸ்ருத பிரகாஷிகைனா ரெஃபர் பண்ணணும்னா அவ இங்கே தான் வடதேசத்தில் கடிகாசதம்மாள் இந்த நடாதூர் வம்சத்தார் தான் அவ ரெஃபர் பண்ணி ஆகணும். இங்கேருந்து தான் வந்து அன்வயம் பண்ணிப்பா ஸ்ரீபாஷ்யமும் வாசிச்சுட்டு போவா. இந்த மாதிரியான பெருமையெல்லாம் இந்த நடாதூர் வம்சம் 4 பேர் இப்போ சொன்னோமே, கடிகாசதமம்மாள், அவருடைய குமாரர் வரதவிஷ்ணுவாச்சாரியர், அவருடைய குமாரர் மகாதயாதீஷர், அவருடையதான குமாரர் அகோபிலாச்சாரியர் என்று இந்த 4 ஆச்சாரியாள் சொன்னமோ இல்லையோ, இந்த 4 ஆச்சாரியாளுமாக இந்த சம்பிரதாய தேசிக சம்பிரதாயத்தில் பெருந்தலைவர்களாக இருந்ததுனால இவர்கள் சாதிக்கிறது தான் சித்தாந்தம்னு இருந்ததுனால அந்த வடதேசத்தில் இருக்கிற ஆச்சாரியாள் இந்த மாதிரி விசேஷமாக இருக்கா அவா இப்படி தான் சாதிப்பா அப்படின்னு சொல்லி அவா இவாளை வடவாச்சாரியர்கள்னு ரெஃபர் பண்ண, அதே சமயம் இவா அவாளை தென் தேசத்தில் இருக்கிற ஆச்சாரியாள் என்று சொன்னதுனால தென்னாச்சாரியர்கள் என்று ரெஃபர் பண்ண, இதே மாதிரியாக அந்த நாளில் இந்த காஞ்சிபுரமும் ஸ்ரீரங்கமுமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஊர். இப்போ அமெரிக்காலேருந்து அமெரிக்காவே ஏதோ பக்கத்து ஊராக இருக்குது, ஆனால் அந்த நாளில் இதெல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஊர். இது எதனால அப்படின்னா இங்கே அங்கே புறப்பட்டு போனான்னா நடைப்பயணமாக போனான்னா 1 வாரம் ஆகும், 1 வாரம் ஆகும், 10 நாள் கூட ஆகும். அது மாதிரி 10 நாள் பிரயாணத்தில் இருக்கிற ஊரானபடினால இதெல்லாம் வடக்கு தேசம் அதெல்லாம் தெற்கு தேசம் என்றதான ஒரு பேச்சு வழக்கத்தில் இருந்திருக்கு. அதனால தான் இந்த வடவாச்சாரியர்கள் தென்னாச்சாரியர்கள் அப்படின்னு, அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த தென்கலை என்றதான பேச்சு முன்னையே சொல்லியிருக்கேன். தென்கலை என்பது கர்நாடக தேசத்திலே இருந்த இருக்க ஒரு ஊர். அது அந்த ஊரை சேர்ந்தவர் தான் நஞ்சியர் என்பவர். அந்த நஞ்சியருடையதான ஆச்சாரங்கள்லாம் தென்கலை ஆச்சாரம் என்றதான பேர் இருந்தது. எப்பவுமே ஒரு ஆச்சாரம்னு சொன்னால் அந்த ஊர் ஆச்சாரத்தை தான் சொல்லுவா. இப்பவுமே அது மாதிரியான உண்டு. அந்த அந்த ஊர்க்காரா அப்படின்னா நாவல்பாக்கம் சுவாமி, அவன் நாவல்பாக்கத்து ஆச்சாரம் இப்படி இருக்கும், இது மாதிரி திருக்குழந்த ஆச்சாரம் இப்படி இருக்கும் என்று அந்த ஊர் பேரை வச்சு சொல்கிற வழக்கம். அந்த பேச்சில் அந்த தென்னாச்சாரியர்கள் என்றதான விவகாரமும் தென்கலை ஆச்சாரம் அப்படின்றதான இந்த விவகாரமும் அப்படி கொஞ்சம் நாளடைவில் ஒன்றா போய் அது தென்கலை தென்னாச்சாரிய சம்பிரதாயம்ன்றது தென்கலை சம்பிரதாயம்னே வந்துடுச்சு. அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப குறைவு. அதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு சமாச்சாரம் போகணும்னா சாதாரண சமாச்சாரமாக இருந்தால் கூட பல நாட்கள் ஆகிடும். ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு செய்தி போகணும்னா கூட இன்றைக்கி நடந்த சமாச்சாரம் அந்த கிராமத்துக்கு போகணும்னா அது திருப்பியும் அன்றைக்கி மறுநாளோ என்னவோ என்றைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாளோ அன்றைக்கி தான் அந்த சமாச்சாரமே போய் சேரும். அது முக்கியமான சமாச்சாரமாக இருந்தால் கூட இதெல்லாம் எல்லாரும் லோகத்தில் தெரிஞ்ச விஷயம். அதனால் அது தெற்கனாலும் வடக்கனாலும் எதுவும் ரொம்ப பெரிய பிரிவு என்று இந்த நாள் திருஷ்டியில் பார்க்க முடியாது. அந்த நாள் திருஷ்டியில் அப்படி தான். அதனால் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரத்துலேயும் ஸ்ரீரங்கம்னு போகணும்னா எப்படியும் ஒரு 10 நாளாவது ஆகிடும். ஒரு நாளைக்கு 30 மைல் நடந்தால் கூட அது ஸ்ரீரங்கம் போய் சேர்கிறதுக்குள்ளே எப்படியும் 10 நாள் ஆகிடும். அதுவே ரொம்ப சிரமம். அதனால் ஒரு 10-15 நாள் கழிச்சு காஞ்சிபுரம் சேதி ஏதாவது ஸ்ரீரங்கம் சேதி ஏதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியணும்னா அது இப்படி ஒரு 10-15 நாள் ஆனால் மட்டும்தான். அதுவும் இதே காரியமாக வந்து சொன்னா தான் உண்டு. இல்லைன்னா காது போக்கில் நடந்ததுன்னா ஒரு ஊர்லேயே இன்னொரு ஊருக்கு சமாச்சாரம் வர 10 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள் இப்படி ஆகி இப்படி சாதாரண ஒரு நிகழ்ச்சியே ஸ்ரீரங்கத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு நியூஸ் தெரிகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மாதம், 3 மாதம், 5 மாதம், 6 மாதம் கூட ஆகிடும். அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா அவ்வளவு அவ்வளவு தூரம் அந்த தேசமானது பிரிஞ்சு இருந்ததுனால கம்யூனிகேஷன் குறவுன்றதுனால வடவாச்சாரிய வடக்கு தேசத்தில் இருக்கிற ஆச்சாரியாளில் ரொம்ப வசத்தியானவாள்னா நடாதுன வம்சத்தாள். அவளிடத்துல தான் ஸ்ரீவாஷ்யம், அவள் தான் தேசிகன் சம்பிரதாயம், அவள் தான் பிரபத்தி சம்பிரதாயத்தை அப்படி நிர்வகிச்சுருக்கா என்று. இது அதே சமயம் தென்னாச்சாரியாளில் பிரபத்தி வேண்டாம், பிரபத்தி என்பது கூட பகவானியை நம்பின்னு இருக்கிறது தான் அப்படின்னு அப்போ அந்த பிரச்சாரம் ஏற்பட்டதுனால அந்த அந்த இந்த பரஸ்பரமாக இந்த பிரச்சாரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துண்டு இதில் இது இதுதான் இந்த சித்தாந்தம்னு ஒருத்தர் ஒருத்தர் நிர்வகிச்சுக்கிறது கூட கம்யூனிகேஷன் கிடையாது அப்போ. அதனால் தென்னாச்சாரியால் அங்கே பிரபத்தியே வேண்டாம் அப்படின்னு சில பேர் அங்கே பிரச்சாரம் பண்ணி கொண்டு அப்படியே வடக்கு தெருவீது பிள்ளை ஈடில் சாதித்த விஷயம் போல சாத்தியோபாயம் கூடாது. அதனால நாம் என்ன சாதிக்கிறது வேண்டியிருக்கு, எல்லாம் பெருமாள் அனுகிரகிக்க வேண்டியிருக்கு. நாம் ஒரு சாத்தியோபாயம் பண்ணோமானால் எப்படி ஆகும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னால், எப்படி ஒரு சித்து விளையாட்டு என்று செய்ய ஆரம்பித்தோம்னா அது ஒரு சாதனை என்பதெல்லாமே அது பெருமாளுடைய சுவாத்திரியத்தை நாம் கொஞ்சம் பிடிச்சி எடுத்துக்கிற மாதிரி. அதே போல தான் சரணாகதி என்பது கூட பெருமாள் நமக்கு அனுகிரகிக்க வேண்டியதான பரமபதத்தை சாதிப்பதற்கு என்று நான் ஒரு காரியம் பண்ணால் அது கூட ஏதோ ஒரு சாதனையாகும், அந்த சாதனையை நாம் செய்யக்கூடாது, சுவாதந்திரியமே கூடாது என்று இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணி பிரபத்தியே வேண்டாம் பண்ண வேண்டாம் என்பது. பாஷ்யகார் இவ்வளவு லோகமறிய செஞ்ச பிரபத்தியே கூட அவளுக்கு பிரபத்தியை பண்ண வேண்டாம்னு ஒரு தப்பு அபிப்பிராயம் மனசில் ஏற்பட்டுடுச்சு. இதெல்லாம் அதெல்லாம் நம்பள்ளியுடைய சிஷியராக இருந்த வடக்கு திருவிதி பிள்ளை சுவாமி, அவளுடைய குமாரர் பிள்ளலோகாச்சார், அவன் அழகியமனவாள் பெருமாள் நாயனார், இப்படியான சிஷியால் இவாள்லாம் தென் தேசத்திலேயே இருந்து கொண்டு அங்கே இந்த பிரச்சாரத்தை ரொம்ப பலப்படுத்திட்டா. அதனால் அதே சமயம் இங்கே காஞ்சிபுரத்தில் ரொம்ப பலமாக பிரச்சாரம், சரணாகதி தான் உபாயம், பாஷ்யகாரப்படுத்தால் ஆளவந்தா சரணாகதி பண்ணார், நாதமுனிகள் பெரிய பிரபன்னர், நம்ம சம்பிரதாயமே பிரபத்தி சம்பிரதாயம், பிரபன்ன சந்தான கூட்டஸ்தராகும் நம்மாழ்வார், ஆனால் நம்மாழ்வார் இப்படி சரணாகதி பண்ணி காட்டியிருக்கார் என்று பூர்வாச்சாரியாருடைய ஸ்ருதி ஸ்ருதி குருக்தி பிகி என்பதால் சுவாமி தேசிகன் சாதிச்சா போல வேதம் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, ஆச்சாரியர்கள் என்ன, எத்தனையோ மகர்ஷிகள் என்ன, எல்லாரும் பிரபத்தி சம்பிரதாயத்தை நமக்கு காட்டி கொடுத்துருக்கா என்று இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பலமாக காப்பாற்றிட்டு இருந்தவா இந்த நடாதூர் வம்சத்தாராகிற இந்த காஞ்சியோ க்ஷேத்திரத்தை சேர்ந்தவாளான் அப்படின்னாலே இவாள்லாம் வடவாச்சாரியாள், அவள்லாம் தென்னாச்சாரியாள். அதுவே பின்னால் இது வடகல சம்பிரதாயம், அது தென்னாச்சாரிய சம்பிரதாயம், தெங்கல சம்பிரதாயம் என்று இந்த மாதிரியாக வந்தது. இதில் இந்த கடிகாசிதம்மாள் என்று சின்னம்மாளை பார்த்தோம் இல்லையா, அந்த சின்னம்மாளுடைய திருக்குமாரர் வரதவிஷ்ணுவாச்சாரியர் என்று இந்த மகான் செய்து வைத்த ஒரு பெரிய ஒரு உபகாரம் ஒன்று உண்டு, அது அவசியம் சொல்லணும். கடிகாசதம் அம்மாள் என்று சொல்லக்கூடிய நடாதூர் சின்னம்மாளை சொன்னவே நடாதூர் சின்ன மனசில் கொஞ்சம் வாங்கிக்கணும், கன்ஃபியூசிங்காக இருக்கும். திருப்பி திருப்பி இது வரதர்ணுவோம் வரத விஷ்ணுன்னு சொல்லுவோம். இதே போல் இந்த இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கணும். சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகனுடைய பிரதான சிஷ்யர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி, இவர் முதல் பிரகாலஜியர். இவருடைய சிஷ்யர் நடாதூர் சின்னம்மாள் என்று சொல்லும்படியான கடிகாசதம் அம்மாள். இந்த கடிகாசதம் அம்மாளுடைய திவ்ய பிரபாவம் தான் இப்போ நம்ம மேற்கொண்டு அந்த வம்சத்தை பார்க்க போகிறோம். நடாதூர் சின்னம்மாள், நடாதூர் சிம்மா சின்னம்மாளுடைய திருக்குமார் வரதவிஷ்ணுவாச்சாரியர், இந்த ஆச்சாரிய பரம்பரை தான் நமக்கு. இது ஆச்சாரிய பரம்பரையில் ரொம்ப அவசியமாக இந்த இடத்துல முக்கியமாக இந்த கடிகாசதம் அம்மாளுக்கு பிறகு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆச்சாரியாள் என்றால் சமாஷணம் பண்ணி வச்சவாளும் ஆச்சாரியாள் தான், பரநியாசம் பண்ணி வச்சவாளும் ஆச்சாரியாள் தான், காலக்ஷேபம் சாதிச்சவாளும் ஆச்சாரியாள் தான். அந்த காலக்ஷேபத்திலேயே மூணு பரம்பரை உண்டு. ஒன்று ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்ய பரம்பரைன்றது ஒரு வரிசை. ரகசிய பரம்பரை என்று சொல்லும்படியானதான ஸ்ரீமந்த் ரகசிய திரைசாரம் சில ரகசியங்கள் இந்த சாரார்த்தங்களை உபதேசம் பண்ண ஒரு பரம்பரை, பரநியாசம் பண்ணி வச்சவாள்னு ஒரு பரம்பரை. இந்த எல்லாமே சில சிஷ்யாளுக்கு ஒரு ஆச்சாரியாரிடத்தில் கிடைக்கும், அந்த கொடுப்புன்னு நிறைய பேருக்கு உண்டு. ஆனாலும் அதே மாதிரி ஒருத்தரிடத்துலேயே எல்லாரும் எல்லாமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது காலப்போக்கில் அன்னைக்கு அந்த கால சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் ஆச்சாரியாளுடைய வயசு அதே சிஷ்யாளுடைய வயசு இதெல்லாம் உத்தேசித்து பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, இந்த கடிகாசிதம்மாளுக்கு பிறகு இந்த ஆச்சாரிய பரம்பரையில் மூணு விதமான ஆச்சாரிய பரம்பரை நமக்கு உண்டு. அது ஒன்று ரகசிய பரம்பரை என்பது, அடுத்து ஸ்ரீபாஷ்ய பரம்பரை, அதே தான் கீதா பாஷ்ய பரம்பரையும், அதே மாதிரி பகவத் விஷய பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரை என்று இந்த மூணு விதமான பரம்பரை உண்டு. இந்த மூன்று விதமான பரம்பரையும் ரொம்ப வித்தியாசப்பட்டு பிரிஞ்சும் போயிடாது. இதில் இருக்கிற ஆச்சாரியால் திருப்பியும் கொஞ்சம் விலகி போனாலும் திருப்பியும் அந்த ஆச்சாரிய பரம்பரை பின்னின் சேர்ந்துடும். இப்படி சேர்ந்தும் பிரிந்தும் சேர்ந்தும் பிரிந்தும் இப்படி ஆச்சாரிய பரம்பரையானது. அதாவது என்னென்னா, அந்த சுவாமி பகவத் விஷயத்தை ஒருத்தர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுவார், ஸ்ரீவாசியத்தை ஒருத்தர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுவார், அதே சமயம் அடுத்தது ரகசிய திரைசாரத்தை ஒருத்தர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுவார். ஆனால் அவர் ரகசிய திரைசார பரம்பரை பின்னாடி விட்டு போயிருக்கும். ஆனால் அவர் ஸ்ரீவாசிய பரம்பரையானது திருப்பியும் நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலேயே வந்து சேர்ந்துடும். அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த வித்தியாசம், இந்த பரம்பரை குரு பரம்பரையிலே ஏதாவது ஸ்ரீவாசியத்துக்கு இவர் ஆச்சாரியன், பகவத் விஷயத்துக்கு இவர் ஆச்சாரியர், ரகசித்திரயத்துக்கு இவர் ஆச்சாரியர் அப்படின்ற சில பிரிவுகள் வந்தாலும் பிரதான பரம்பரைன்னு பார்த்தா இவ இந்த பரம்பரையெல்லாம் திரும்பி ஒன்றா சேர்ந்துடும். எல்லா பரம்பரையும் சேர்ந்து சாக்ஷாத் சுவாமி எங்கள் நம்ம ஆச்சாரியாரிடத்துல வந்து சேர்ந்து அவரிடத்துலேயே திருக்குழந்த தேசிகன் நுழைச்சதுனாலே திருக்குழந்த தேசிகனுக்கு பின்னாடி ஒரே முனித்திரைய பரம்பரையாக இப்போ வந்துட்டுருக்கு. அதனால் இந்த ஆச்சாரிய பரம்பரையில் இந்த ரகசிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணி அதுவே நமக்கு முக்கியம். அதுதான் நம்ம நித்திய அனுசந்தானமாக பண்ணிக்கணும். ரகசிய பரம்பரை தான், என்ன ரகசியம்தான் சரணாகதி சாஸ்திரத்தை சொல்கிற பரம்பரை. அதனால் நமக்கு சரணாகதி சாஸ்திரத்தை உபதேசம் பண்ண பரம்பரையாக இருக்கக்கூடியதான ரகசிய பரம்பரையை நித்தியானுசந்தானத்தில் வச்சுக்கிறது இதுதான் பிரதான ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணுவதாகும் என்பதனாலே இன்னைக்கு முனித்திரிய சம்பிரதாயத்திலே நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம ஆண்டவன் சம்பிரதாயத்தில் ரகசிய பரம்பரையை நித்தியானுசந்தானத்தில் வச்சுட்டுருக்கோம். அது நல்லா மார்க் பண்ணிக்கணும். நாம் வச்சுட்டுருக்கிற நித்தியானுசந்தான பரம்பரை அதில் ஸ்ரீவாஷிய பரம்பரையோ பகவத் விஷய பரம்பரையோ கிடையாது. நாம் இப்பொழுது நித்தியானுசந்தானத்தில் திருவாராதனத்தும் போது ஆசிரமத்தில் ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணிட்டு வர தனியன்கள் எல்லாம் ரகசிய சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி பிரபத்தி சாஸ்திரத்தை அது சிஷ்யாளுக்கு சிஷ்யாளுக்கு அடுத்து சிஷ்யாளுக்கு அடுத்து சிஷ்யாளுக்கு என்று இப்படி பிரபத்தி சம்பிரதாயமாக இவரிடத்திலே இவர் பிரன்யாசம் பண்ணிட்டார், அவரிடத்திலே அவர் பிரன்யாசம் பண்ணிட்டார் என்று இந்த மாதிரியான பரம்பரை வருது. இதைத்தான் நாம் வந்து இப்போ பிரதான ஆச்சாரிய பரம்பரையா வச்சுருக்கோம். எப்படின்னா பாருங்க, சாக்ஷாத் சுவாமியிடத்திலே திருக்குளம் தேசிகன் பிரன்யாசம் பண்ணார், திருக்குளம் தேசிகன் இடத்துல வழுத்தூர் ஆண்டவன் பிரன்யாசம் பண்ணிட்டார், அப்புறம் வழுத்தூர் ஆண்டவன் கிட்ட பெரியாண்டவன் பிரன்யாசம் பண்ணிட்டார், அதே திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் பிரன்யாசம் பண்ணிட்டார், பெரியாண்டவனும் பிரன்யாசம் பண்ணிட்டார், பெரியாண்டவனிடத்திலே இப்போ சின்னாண்டவன் பிரன்யாசம் பண்ணிட்டார், அப்புறம் அதே போல் அப்புறம் சின்னாண்டவனிடத்திலே தேரமந்தூர் ஆண்டவன் பிரன்யாசம் பண்ணிட்டார், கடந்தேத்தி ஆண்டவன் பிரன்யாசம் பண்ணிட்டார். இதே மாதிரி பரநியாச பரம்பரையை முக்கியமாக வச்சுக்கொண்டு இந்த பரம்பரையை நாம் இப்போ ரகசிய பரம்பரையாக அனுசந்தானம் பண்ணுறோம். எதுக்காக இதை சொல்கிறோம்னா, இந்த ரகசிய பரம்பரையில் இருந்த ஆச்சாரியால் சிஷ்யால் இவா காலக்ஷேபங்களும் ஸ்ரீவாஷ்யம் முதலான கால பகவத் சிவாலட்சியம் எல்லாம் பண்ணிதான் இருக்கா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் சில சமயம் என்ன ஆகும்னா, அந்த சமாஷேணம்னு நடக்கச்சே, அது சமாஷேணம் அந்த காலத்தில் ஆற்றுல இருக்கிற பெரியவாளே சமாஷேணம் பண்ணிடுவாள். ஆனால் காலக்ஷேபம் வாசிக்கிறதுக்கு சும்மா ஜெகத் பிரசித்தமாக எழுந்திருக்கக்கூடிய இது மாதிரி ஆச்சாரியால் இடத்துல வந்து காலக்ஷேபம் பண்ணுவா. எதுக்கு எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன்னா, திருக்குழந்த ஆண்டவனுக்குமே கூட அவ பூர்வத்தில் அவா பெரியவாளிடத்துலேயே சமாஷேணம், அது அவா பெரியவாளிடத்துலேயே சமாஷீணமாயிருக்கு. அது அது மாதிரி இப்போ பிரகிருதம் ஆண்டவனுக்கு கூட அவா பெரியவாளிடத்துலேயே சமாஷீணமாயிருக்கு. அதனால சமாஷீண பரம்பரைன்னு வரைச்சே ஆத்துலேயே பண்ணி வச்சுருவா. அதுக்கப்புறம் காலக்ஷேபங்கள் பண்ணுறது, பரநியாசம் பண்ணுறதுன்னு அப்படின்னு வரைச்சே பிரசித்தமாக நம்ம இந்த ஆண்டவன் பரம்பரையில் இருந்த உயர்ந்த ஆச்சாரியர்களிடத்திலே வந்து அன்வயிச்சுக்கிறது வழக்கம். அதே போல் நம்ம பிரகிருதம் ஆண்டவனும் பரநியாசம் காலக்ஷேமெல்லாம் திருக்குழந்தை ஆண்டவன் இடத்துல, அதே சமயம் சமாஷீணம்னு நினச்சே அவள் ஆத்து பெரியவாள் கிட்ட, திருக்குழந்தை ஆண்டவனுக்கும் அதே போல தான் சமாஷீணம் பரநியாசம்லாம் வச்சு ஆண்டவன் சம்பிரதாயத்தில், அதே இது பரநியாசம் காலக்ஷேபம்லாம் ஆண்டவன் சம்பிரதாயத்தில் சமாஷேணம் பண்ணச்சு அவ ஆத்து பெரிவாளத்துல அப்படி அது போல பண்ணிக்கிற வழக்கம் அது. அதனால இந்த கால இதுல சமாஷேண பரம்பரை என்பது நம்ம நித்தியானுசந்தானத்துல இல்லை. அதுதான் இந்த முனித்ரிய சித்தாந்தத்துல அது ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பரையிலே இருக்கிற ஒரு கிரமம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இது ஸ்ரீமடம் சம்பிரதாயம் அகோபிலமட சம்பிரதாயத்துல அவ அனுசந்தானம் பண்ணச்சே ஆதிவன் சுடோப சுவாமிக்கு முன்னாலே அனுசந்தானம் பண்ணுறது அவளுக்கு சமாஷீண பரம்பரையாக இருக்கு. அது அதான் அது அந்த சமாஷீண பரம்பரையே அடுத்து 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 அனுசந்தானம் பண்ணுற ரீதியிலே மடத்து சம்பிரதாயத்தில் சமாஷீண பரம்பரையை நித்தியானுசந்தானத்தில் வச்சுருக்கா. அது அந்த ஒரு சின்ன அந்த வித்தியாசம் தெரிஞ்சுட்டா இது ஒன்றும் பெரிய வித்தியாசமாக இதை இதில் எதுவும் தோஷம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அனுசந்தானம் பண்ணுறதுன்னு வரைச்சே நமக்கு ரகசிய பரம்பரை பிரபத்தி சம்பிரதாயம்ன்றதுனாலே பிரபத்தி உபதேசிக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லி பரநியாசம் பண்ணி வச்ச ஆச்சாரியால் பிரதானம், அதனால பிரதான உபாயமாக இருக்கக்கூடியது சரணாகதி ஆனபடினாலே இந்த சம்பிரதாயத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, தேசிகன் சம்பிரதாயம்தான் மடத்து சம்பிரதாயம் சம்பூர்ணமாக தேசிக சம்பிரதாயமாக இருந்தாலும் இந்த சமாஷீண பரம்பரையை வச்சுக்கிற வழக்கம்னு வந்ததுனால அந்த சமாஷீண பரம்பரையில் ஆதிவஞ்சடோப சுவாமிக்கு சமாஷீணம் தோப்பனார் கேசவாச்சார இடத்துல, அதனால தான் அவருடைய தனியன் கூட கேசவாரிய கிருபாபாத்திரம் என்பதாக ஆரம்பிக்கும். அது அவர் அது ஒரு தனியன் அவருக்கு. ஆனால் ஆதிவஞ்சடோப சுவாமிக்கு இன்னும் ரெண்டு தனியன் வேறு இருக்குது. அது நாம் முனித்திரை சம்பிரதாயத்தில் நாம் ரொம்ப சொல்கிறோம், அபாலம் அது சொல்கிறா இருக்குங்கோ. அதில் இந்த கேசவாரி கிருபாபாத்திரம் அது ஆதிவஞ்சடோப சுவாமி தனியனாக அனுசந்தானம் பண்ணுறா, திவ்ய பிரபந்தத்துக்கெல்லாம் பண்ணுறா. அந்த கேசவாச்சாரியங்கிறவர் அவர் அவருடைய தோப்பனார்கிட்ட சமாஷணம் பண்ணிட்டார், ஸ்ரீனிவாசாச்சார்னு பேர். அவர் அவருடைய தோப்பனார்கிட்ட அவருக்கும் கேசவாச்சார்னு பேர். அவர் அவருடைய அவர் ரங்கநாதாச்சார் இவாள்லாம் கிடாம்பியார். ஆனால் அந்த கிடாம்பி ரங்கநாதாச்சார் என்ன பண்ணார், அவர் வடக்கு திருவீதி பிள்ளைகிட்ட ஆசிரியச்சு விட்டார். அது அந்த காலத்தில் உறவு வேற, அதுதான் அங்கே ரொம்ப உறவு. வடக்கு திருவீதி பிள்ளையும் ஒரு பிரசித்தவராக எழுதியிருந்தார், அவர் தென்தேசத்தில் இருந்தார். இவாளுக்கும் அந்த தென்தேசம் தான் எதை சொன்னேன், ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவா தான் இவா, பிரதானமாக ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவா தான். சுவாமி அதுவஞ்சடோப சுவாமி திருநாராயணபுரத்தில் அவதாரமானார் என்பது அது இருக்கட்டும், அது இந்த ஹிஸ்டரியில் ஸ்ரீமடத்து ஹிஸ்டரியில் அப்படி தான் தீர்மானம் ஆயிருக்கு. ஆனால் இருந்தாலும் இவா எல்லாரும் பிரதானமாக ஆழ்வார் திருநகரி சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரத்தை சேர்ந்தவாளான்னு அப்படின்னாலையும் தென்தேசத்தில் அப்போ வடக்கு திருவிதி பிள்ளைவாள்லாம் ரொம்ப பிரதானமான ஒரு வைபவத்தோடு எழுந்தருள் இருந்ததுனாலையும் அவளுக்கு பரஸ்பரம் உறவா இருந்ததுனாலையும் அந்த அது இப்போ நாம் சொன்னமே ஆதிவன் சுடோக சுவாமியினுடைய தாத்தாவுக்கு சீனிவாசாச்சார்னு பேரு. அவருடைய தாத்தா ரங்கநாதாச்சார்னா அவர் அவர் வடக்கு திருவேதி பிள்ளைகிட்ட அன்வைச்சார். அதனால வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய சம்பிரதாயமானது தேசிய சம்பிரதாயத்துக்கு அறவே ஒட்டி வராது. நம்ம சரணாகதியே பண்ணக்கூடாது என்று புஸ்தகம் ஈடுல எங்க பார்த்தாலும் சரணாகதி பண்ணக்கூடாதுன்னு எழுதுவார். அப்புறம் திடீர்னு ஒரு இடத்துல பிரபத்தி தான் உபாயம்னு எழுதுவார். இப்படியே ஈடுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு அது. இந்த வடக்கு திருவேதி பிள்ளையை நித்தியானுசந்தானம் பண்ணும்படியே ஆயிடுத்து. இப்போ ஸ்ரீமடத்தில் இது ஒரு வழக்கம் இருக்கு. ஆனால் அது பூர்வாச்சாரியால் அனுசந்திச்சதுனால அதே வழக்கத்திலேயே எங்கள் ஸ்ரீ அகோபிநாத சம்பிரதாயத்தில் இருந்துட்டு இருக்கு. அதில் அதனால தான் பார்த்தோம்னா தென்னாச்சாரியாளுக்கு உண்டான அதே அன்வயம் ஸ்ரீ அகோபில மடத்து சம்பிரதாயத்திலையும் வருது. அதனால அவள்லாம் தென்னாச்சாரியாள் அப்படின்லாம் சில பேர் ஏதாவது தூஷணம்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் ஆதிவன் சுடோக சுவாமி கடிகாசனம் அம்மாள் கிட்ட ஆசிரியிச்சு நமக்கெல்லாம் ஆச்சாரியராக இருந்து நமக்குமே ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் பகவத் விஷயத்துக்கெல்லாம் ஆச்சாரியர். அதனால அதுக்கு அந்த முன்னாடி ஆதிவன் சுடோக சுவாமிக்கு முன்னாடி இருந்த கேசவாச்சாரியருக்கு முன்னாடி இருந்த அவா கொள்ளு தாத்தால ஒருத்தர் அவர் சமாஷீன ஆச்சாரியனாக இருந்தவர். அவர் வடக்கு திருவீதி பிள்ளைகிட்ட ஆசிரியிச்சிருந்ததுனால அதனால அந்த பரம்பரையை அனுசந்தானம் பண்ணணும், சமாஷீன பரம்பரையை அனுசந்தானம் பண்ணணும்ன்ற ஒரு அபிப்பிராயத்தை முக்கியமாக வச்சுண்டு அவ இவோ வடக்கு திருவீதி பிள்ளை அவருடைய ஆச்சாரியனான நம்பிள்ளை அவருடைய ஆச்சாரியரான நஞ்சியர் அவருடைய ஆச்சாரியரான பட்டர் அவருடைய ஆச்சாரியரான எம்பார் அவருடைய ஆச்சாரியரான பாஷ்யக்காரர் என்று இந்த ஒரு அந்த ஒரு தென்னாச்சாரிய சாயல் இந்த லிங்க் தென்னாச்சாரிய லிங்க் தான் அது. அதாவது இப்போ இருக்கிற தென்னாச்சாரியர்களுக்கு உள்ள லிங்க் தான் அது. எம்பெருமானார் அப்புறம் எம்பார், எம்பார் இடத்துல பட்டர், பட்டர் இடத்துல நஞ்சியர், நஞ்சியர் இடத்துல நம்பிள்ளை, நம்பிள்ளையின் இடத்துல வடக்கு திருவேதி பிள்ளை என்று இந்த லிங்க் இப்போ தென்னாச்சாரியாளுடைய லிங்க் தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வடக்கு திருவேதி பிள்ளையிலிருந்து அப்புறம் மணவாள மாமணிக்கவா லைன் எடுத்துட்டு போச்சே அது மாறி வந்துடும். அது அதுக்கப்புறம் ஆச்சாரியாளில் பின்னாடி கூறக்குறவத்தும் ராஜா திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு அப்படி மாறி வந்துடும். அது அதுக்கப்புறம் மணவாள மாமணிகள் அப்படின்னு அந்த லிங்க் அங்கே மாறிவிடும். அந்த வடக்கு திருவீதி பிள்ளை லிங்க் என்பது இப்பவும் மடத்தில் நித்தியானுசந்தானத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு எவாளும் தென்னாச்சாரியால் தான் அப்படின்னு யாராவது சொல்லுவா. அது சமாஸ்ரீன பரம்பரையை வச்சு வந்தது, அது காலக்ஷேப பரம்பரையை வச்சு வரல. அது அது ரொம்ப அவசியம். அது அதே போல அது பிரபத்தி சம்பிரதாயத்தையும் வச்சு பிரபத்தி சம்பிரதாயத்தையும் வச்சு வரல. ஏன்னா வடக்கு திருவீதி பிள்ளைலாம் பிரபத்தி சம்பிரதாயத்தை சேர்ந்ததா கிடையாது. பிரபத்தியே பண்ணக்கூடாதுன்னு அவர் உபதேசம் பண்ணி அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் பிள்ளலோகாச்சாரியரும் இன்னொருத்தர் அழகவனவாள பெருமாள் நாயனார் அவளும் இப்படி உபதேசம் பண்ணி பிரபத்தி சம்பிரதாயமே கூடாதுன்னு பிரபத்தியே இல்லைன்னு பண்ணிட்டா தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கு. அதனால அந்த லிங்க்ல அந்த வடக்கு திருவீதி பிள்ளையினிடத்துல இந்த ஆதிவன் சுடோப சுவாமியினுடைய பூர்வர்கள் சமாஷீனம் பண்ணிண்டா அப்பெல்லாம் இந்த தென்கல வடகல வித்தியாசம் கூட ரொம்ப கிடையாது. ஏன்னா தென் திருமண் இட்டுக்கிறவா கூட தென்கல திருமண் இட்டுண்டா கூட அவள்லாம் சரணாகதி பண்ணிப்பா. அது போல பழக்கம்லாம் ரொம்ப இருந்தது. அது இப்போ தொட்டையாச்சார்னு எழுதியிருந்தார் சோழசிம்மபுரத்தில். அவர் ரொம்ப பெரிய தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியன். இருந்தாலும் சுவாமி தேசிகனிடத்துல அபாரமான அவரை மாதிரி ஒரு தேசிக பக்தர் அந்த காலத்தில் கிடையாது. அது சுவாமி தேசிகனுடைய சததூஷணிக்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவள்லாம் சரணாகதி பண்ணிக்கிறவா தான். அதனால சில பேர் சரணாகதி பண்ணிக்கிறதுன்னு வச்சுட்டு சில பேர் சரணாகதி பண்ணிக்க கூடாதுன்னு இப்படி ஏதோ ஒரு இந்த காலத்து ரீதியில் சொன்ன போனால் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு அந்த காலத்தில். தேசிகன் சொன்னதையே கடைபிடிக்கிறதா இல்லைன்னா வடக்கு திருவேதி பிள்ளை அவருடைய பிள்ளை அவர் பெல்லோகாச்சார் அவருடைய தம்பி அழகமணவாள பெருமாள் நாயனார் இவா சொல்றத கடைபிடிக்கிறதா என்று அது இருக்கட்டும். கடைபிடிக்கிறது இருந்தாலும் சம்பந்தம் சமாஸ்ரயணம்னு வரைச்சே இல்லைன்னா உறவுன்னு கல்யாணம் பண்ணிக்கிச்சே இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கலந்து நடந்துன்னு வந்திருக்கு. இல்லாமல் எல்லாம் இல்லை. அதனால தான் ஸ்ரீமடத்து சம்பிரதாயத்தில் அந்த வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் ஆதிவன் சுடோக சுவாமி எழுந்ததுக்கப்புறம் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை குறையாமல் நடத்தின்னு வந்திருக்கா அந்த அகோவில் மடத்து சம்பிரதாயத்தில். அது அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்னைக்கு அகோவில் மடத்து சம்பிரதாயம் தேசிய சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு ரக்ஷணமாக ஒரு பெரிய காப்பாக லட்சோபலட்சம் சிஷ்யாளோடவும் இருந்திருக்கு. இதுக்கெல்லாம் பிரதான காரணம் ஆதிவிஷ்ணுடோப சுவாமியினுடைய அந்த பிரபத்தி சம்பிரதாயத்தில் ஈடுபாடு தான் காரணம். அது அவர் கடிகாசனம் மாலிடத்திலே வந்து அன்வயிச்சு அது அவருடைய தோப்பனாருடைய நியமனம். அது அதை அந்த அந்த ஒரு சின்ன லிங்க்கு கவனிக்கணும். அது அவருடைய தோப்பனார் கேசவாச்சாரியர். அது திருத்தோப்பனாருடைய உத்தரவின் பேரிலே திருத்தோப்பனாருமே குழந்தை நம்ம குழந்தை அவன் தேசிக சம்பிரதாயத்தில் அந்த அன்வயத்தை விடாமல் பெறணும் அப்படின்ற ஆசையோட கொண்டு வந்து கடிகாசிரமம்மாள் இடத்துல சேர்த்து கடிகாசிரமம்மாள் இடத்துல அன்வயிச்ச ஆதிவன்ஷடோப சுவாமிக்கு அந்த தேசிக சம்பிரதாயத்தில் அப்படி பரிபூர்ணமான ஒரு பக்தி தலையெடுத்து தேசிக சம்பிரதாயத்தை என்ன பிரகாரத்தினாலையும் ரட்சிக்க வேணும் என்ற ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய மனக்கோட்டையோடு எழுந்தருளியிருந்தார் அந்த சுவாமி. அதனால தான் ஆதிவன்ஷடோப சுவாமிக்கு பிறகு அந்த ஆதிவன்ஷடோப சுவாமியுடைய அந்த மூதாதையத்தின் லிங்க் இருக்கே அந்த லிங்க்கில் இந்த தென்னாச்சாரிய சம்பிரதாய லிங்க் கட்டாயிடுத்து. அந்த ஆதிவன்ஷடோப சுவாமி கடிகாசிரம் அம்மாள் இடத்துல வந்து ஆசிரியிச்சு ஒரு விசேஷ ஞானத்தோடு எழுந்தருளியிருந்தார். அந்த அவருடைய அந்த விசேஷ ஞானத்தோடு எழுந்தருளியிருந்தார்ன்றதுக்கு ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்ன, அதாவது ஒரு உதாரணம் என்ன காட்ட முடியும்னா, கடிகாசிரம் அம்மாள் சின்னம்மாள் இடத்துல ஆசிரியிச்சாரோ இல்லையோ ஆதிவன்ஷடோப சுவாமி, கடிகாசிரம் அம்மாள் இடத்துல கடிகாசிரம் அம்மாளுடைய குமாரர் வரத விஷ்ணாச்சாரியர் அவரும் அவரும் சிஷ்யர் தானே. ஆனால் வரத விஷ்ணுவாச்சாரியருக்கு சின்ன வயசுலேயே எல்லா உபதேசமும் ஆயிடுத்து. சின்ன சிறு பால்யத்திலேயே அந்த காலத்தில் பால்யத்திலேயே மகாமேதாவியாக இருக்கு உபதேசம் ஆறுதெல்லாம் ரொம்ப வழக்கம்தான். அது அதே மாதிரி பால்யத்திலேயே வரத விஷ்ணுவாச்சாரியருக்கு நல்ல உபதேசங்கள் எல்லாம் ஆயிடுத்து, எல்லா காலக்ஷேபங்களும் ஆயிடுத்து, அன்வயம் எல்லாம் ஏற்பட்டாச்சு. ஆனால் இருந்தாலும் அப்போது கடிகாசிரம் அம்மாள் சின்ன அம்மாளுக்கு நல்ல வயோ விருத்தர், கொஞ்ச நாள் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த வரத விஷ்ணுவாச்சாரியருக்கு உபதேசம் பண்ணதில் அப்புறம் வரத விஷ்ணுவாச்சாரியர் அப்பா சின்ன வயசுலேயே எல்லாம் காலக்ஷேமெல்லாம் சாதிச்சுட்டார், இருந்தாலும் திருப்பியும் எல்லாத்தையும் வாசிக்கணும் போல இருக்குது அப்படின்ற ஆசையில் ரகசிய திரேசாரம் அது திருப்பி காலக்ஷேபம் பண்ணல. ஆனால் இந்த பகவத் விஷயம் ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் இது மூணுத்தையும் ஆதிவன்ஷடோப சுவாமிகிட்ட காலக்ஷேபம் பண்ணார். அவர் அப்பா கிட்ட காலக்ஷேபம் பண்ணதையே அந்த காலக்ஷேபம் பண்ணதையே திருப்பியும் அதில் ரகசிய திரைசாரம் தவிர திருப்பியும் ஆதிவன்ஷடோபன் சுவாமிகிட்ட ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் பகவத் விஷயம் மூணும் காலக்ஷேபம் பண்ணினார். அந்த மூணும் காலக்ஷேபம் இந்த மூணு காலக்ஷேபம் பண்ணினதில் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் என்னென்னா, காலக்ஷேபம் பண்ணினதையே திருப்பி இன்னொருத்தர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணால் அவரை சிந்தனாச்சாரியன்னு சொல்கிறது. அதாவது ஏற்கனவே காலக்ஷேபம் பண்ண விஷயத்தை சிந்தனை பண்ணி கொடுத்தவர் ஆச்சாரியன் என்பதனாலே சிந்தனாச்சாரியன் என்று சொல்கிற வழக்கம். அந்த மாதிரியான சிந்தனாச்சாரியனாக இருந்தவர் ஆதிவன்ஷடோப சுவாமி இந்த வரத விஷ்ணுவாச்சாரியருக்கு. சிந்தனாச்சாரியன் மட்டும்தான், சாக்ஷாத் ஆச்சாரியன் கிடையாது. சாக்ஷாத் ஆச்சாரியன் கடிகாசலம் அம்மாள் தான். அவரிடத்துல தான் சகல அன்வயங்களும் எல்லாம் சமாசேனம் பரநியாசம் சகல கிரந்த காலக்ஷேபங்கள் ஒரே ஆச்சாரியனிடத்துல எல்லாம் கிடைச்சி கொடுத்தோம் அவருக்கு. தோப்பனார் இடத்துல கிடைச்சி கொடுத்தது கடிகாசலம், கடிகாசலம் சின்னம்மாள் இடத்துல. கடிகாசலம் சின்னம்மாளுக்கு வரதாச்சாரியர்னு திருநாமம், அடுத்தது இவருக்கு வரத விஷ்ணுவாச்சாரியர்னு திருநாமம். ஆனால் ரொம்ப விசேஷமாக அந்த ஒரு அந்த அந்த செய்நன்றி மறவாமை என்ற ஒரு அம்சத்தை கவனிக்கணும். வரத விஷ்ணுவாச்சாரியர் தாம் காலக்ஷேமம் சாதிக்கும்போது தன்னுடைய சிஷ்யாளுக்கு தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய ஆச்சாரியனாகவும் கீதாபாஷ்யத்துக்கு ஆச்சாரியராகவும் பகவத்விஷயத்துக்கு ஆச்சாரியராகவும் ஆதிவன்ஷடகோப சுவாமி தனியனை சொல்லித்தான் தன்னுடைய திருத்தப்பனார் தனியனை சொல்கிற வழக்கமாம். அது அந்த கிருதஜதையை பார்க்கணும். சாதாரணமாக சிந்தனாச்சாரியனுடைய தனியனை ஆச்சாரிய பரம்பரையில் சேர்த்துக்கிற வழக்கம் கிடையாது. ஏன்னா பிரதான உபதேசம் யாரிடத்துல ஆச்சோ அவ வழக்கம்தான், அந்த தனியனை தான் சொல்கிற வழக்கம். ஆனால் வரத விஷ்ணுவாச்சாரியருடைய அந்த ஒரு செய் நன்றி மறவாமல் ஆதிவன்ஷடோப சுவாமியினுடைய திவ்ய பிரபாவத்திலையும் அவருடைய ஞானத்திலையும் அவருடைய அனுகிரகத்தை தான் பெற்றதான அந்த ஒரு செய் நன்றியிலையும் அந்த சுவாமியினிடம் தமக்கு பரம கிருபையோட காலக்ஷேபம் பண்ணினதான அந்த ஒரு அந்த இதையும் அவருடைய அனுகிரகத்தினாலே தனக்கு ஞான அபிவிருத்தி ஏற்பட்டது இந்த எல்லா அம்சத்தையும் கணிச்சிச்சு அந்த வரத விஷ்ணுவாச்சாரியர் நேரடியாக தனக்கு ஆச்சாரியன் தன்னுடைய திருத்தோப்பனார் கடிகாசிரம் அம்மாள் சின்னம்மாள் இருந்தாலும் கூட தான் காலக்ஷேபம் சாதிக்கச்சு தன்னுடைய ஆச்சாரியர் பகவத் விஷயத்துக்கும் ஸ்ரீபாஷ்யத்துக்கும் கீதா பாஷ்யத்துக்கும் ஆதிவன் சுடகோப சுவாமி தான் என்று அதை ஸ்பஷ்டமாக சாதிச்சு சிந்தனாச்சாரியரையே சாட்சாத் ஆச்சாரியராக பாவிச்சுண்டு ஆதிவன் சுடகோப சுவாமியினுடைய தனியனை சொல்லித்தான் அதுக்கப்புறம் தன்னுடைய தன்னுடைய தோப்பனார் தனியனை சொல்லி அதுக்கு மேலே பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி அதுக்கு மேலே தேசிகன் என்றதான இந்த ஒரு வரிசைக்கிரமத்தை அவர் ஸ்தாபிச்சு வச்சார். அதனால அந்த வரத விஷ்ணுவாச்சாரியருடையதான அந்த ஆக்ஞை பிரகாரம் எப்பவும் நாம் ஆதிவன் சுடோப சுவாமியினுடைய தனியன் முண்டே பிரபத்யே நிரபத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோப முனிம் பஜே என்று இந்த தனியன் ஆதிவன் சுடோப சுவாமி தனியன் இது நமக்கும் உண்டு மடத்து சம்பிரதாயத்திலையும் உண்டு. இதை நாம் ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்யத்துக்கு தனியனாக வச்சுருக்கோம். அதே போல இன்னொரு தனியன் உண்டு சுவாமிக்கு ஆதிவன் சுடோப சுவாமிக்கு. அது என்ன தனியன்னா அது பகவத் விஷய தனியன். அது வரதார்ஜ குரு தம்ச சரணாம்புஜ ஷட்பதம் ஷடாரி பிரவணம் சதா என்பதாக வரும். வரதாஜா வரதார்ஜ குரு தம்ச சரணாம்புஜ ஷட்பதம் ஷடகோப முனிவும் வந்தே ஷடாரி பிரவணம் சதா என்று இந்த தனியன். இது பகவத் விஷய தனியன், ரொம்ப ரேராக சொல்கிற தனியன். அதனால தான் எனக்குமே டக்குன்னு சொல்ல வரல, யோசிச்சு பார்த்து சொல்கிறேன். அதில் பகவத் விஷய தனியனில் இந்த பிரபத்திய நிரபத்தியானாம் நிஷத்தியாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோபம் முனிம்பதே என்றதான தனியன் ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்ய தனியன். இது இது பிரசித்தமான தனியன். இது ஸ்ரீமடத்துலையும் இதே தான் தனியன், ஆதிவன் சுடோப சுவாமிக்கு இதே தான் தனியன். ஆனால் இந்த நம்ம சம்பிரதாயத்தில் பகவத் விஷய தனியன் மாத்திரம் அனுசந்தானம் பண்ணச்சே ஆதிவன் சுடோப சுவாமி வரத விஷ்ணுவாச்சாரியர் தனியனை சொல்லிவிட்டு ஆதிவன் சுடோப சுவாமி தனியனை சொல்லச்சே அப்போ கொஞ்சம் மாற்றிக்கிறது. ஏன்னா இந்த தனியனை சொல்கிறது எந்த எந்த தனியன்னா இப்போ சொன்னனே வரதாரிய குருவத்தம் ச சரணாம்புஜ ஷட்பதம் ஷடாரி பிரவணம் சதா ஷடகோப முனியும் வந்து ஷடாரி பிரவணம் சதா என்கிற இந்த தனியன் எதுக்குன்னா என்ன சொன்னா ஆதிவன் சுடோப சுவாமிக்கு நம்ம முனித்திரிய சம்பிரதாயத்தில் ரெண்டு தனியன் உண்டு, மடத்து சம்பிரதாயத்தில் ஒரு தனியன் தான் நினைக்கிறேன். பிரபத்தியே நிரபத்தியானாம் நிஷத்தியாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோபம் நிம்பதே. இது ஒரு தனியன். அது அதில் அந்த தனியன் என்ன விசேஷமாக சொல்கிறதுன்னா நிரபத்தியானாம் குணானாம் நிஷத்தியாம் எல்லா விதமான தோஷமே இல்லாமல் கல்யாண குணங்கள் எல்லாருக்கும் ஒரே நிலைக்கலனாக இருக்கக்கூடிய ஆதிவன் சுடோப சுவாமியை நான் சரணமாக பத்துகிறேன் என்றதான இந்த தனியன். இது ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்யத்துக்கு நமக்கு புனித்திரிய சம்பிரதாயத்தில் ஆசிரம சம்பிரதாயத்திலையும் இந்த தனியன் உண்டு. இதில் அந்த ஆதிவன் சுடோப சுவாமியினுடைய பிரபாவம் ரொம்ப விசேஷம். அது மகானுபாவராக எழுந்தருள் இருந்தார். தேசிகன் சம்பிரதாயம் இன்னைக்கு இத்தனை லட்சோபலட்சம் சிஷ்யர்களோடு ரொம்ப பலமான சம்பிரதாயமாக இருக்குன்றதுக்கு ஒரு எத்தனையோ மகாபுருஷால் உண்டு. முனித சம்பிரதாயத்திலையும் மகாபுருஷால் உண்டு. அதே மாதிரி ஒரு மகாபுருஷனாக எழுந்தருள் இருந்து சம்பிரதாயத்தை ஸ்தாபித்து கொடுத்தவர் அவருடைய திவ்ய பிரபாவம் என்னன்னா பரிபூர்ண நிருசிம்ம அனுகிரகம். அது அந்த நிருசிம்ம அனுகிரகத்தினுடைய பலத்தினால இந்த தேசிய சம்பிரதாயம் அப்படி நிமிந்து நிற்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த அந்த தென்னாச்சாரிய லிங்க் இருந்தது பாருங்கோ. அந்த கேசவாச்சாரியர் கிடாந்து கேசவாச்சாரியருக்கு அந்த கெண்ண அந்த தென்னாச்சாரிய லிங்க் இருந்தாலும் அந்த லிங்க் நம்ம குழந்தை தேசிய சம்பிரதாயத்திலே ஈடுபட்டு அவன் விசேஷமாக ஒரு நல்ல ஆச்சாரியராக வரணும்னு ஆசைப்பட்டு திருநாராயணபுரத்திலே குடியிருந்தவர் சுவாமி. இந்த கிடாம்பி கேசவாச்சாரியர் திருநாராயணபுரத்திலே குடியிருந்தார். அது திருநாராயணபுரத்திலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சு வச்சார் குழந்தைய. கடிகாசதம்மாளிடத்திலே போய் கண்ணா எல்லாவற்றையும் கடிகாசதம்மாளிடத்திலே ஆசிரியச்சு அவரையே பரமாச்சாரியனாக நீ அன்வயிச்சுக்கோன்னு சொல்லி குழந்தைய கொண்டு வந்து இங்கே விட்டார் அவர். அந்த சுவாமியினுடைய உபகாரம் தான், அந்த சுவாமியுடைய ஒரு தீர்க்க தரிசனம் தான் ஆதிவன் சுடோப சுவாமி நம்முடைய தேசிய சம்பிரதாயத்துக்கு ஒரு பிரதான ஆச்சாரியனாக கிடைச்சார். ஆதிவன் சுடோப சுவாமி கடிகாசதம் சின்னம்மாளிடத்திலே சகல காலக்ஷேபங்களும் பண்ணி சின்ன வயசுலேயே மகா வைராக்கிய நிதியாக எழுந்தருள் இருந்தார். அது ரொம்ப விசேஷம். அவருடைய அந்த வைராக்கியமும் அவருடைய ஞானமும் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ சொன்னேன். வரத விஷ்ணு ஆச்சாரியர் தன்னுடைய திருத்தோப்பனாரிடத்திலே எல்லா அன்மையும் பெற்றிருந்தாலும் தம்முடைய சிந்தனாச்சாரியரான ஆதிவன் சுடோப சுவாமியினுடையதான பிரபாவத்தில் திவ்ய பிரபாவத்தில் ஈடுபட்டு நமக்கு சிந்தனை பண்ணி கொடுத்து இவ்வளவு ஞானத்தை கொடுத்து அனுகிரகத்தை கொடுத்து எப்போ ஏற்பட்டதான திவ்ய உபகாரங்கள்லாம் பண்ணி அப்போ ஆதிவன் சுடோப சுவாமி நமக்கு ஆச்சாரியந்தான் தன்னுடைய தனியன் அனுசந்தானத்தில் சேர்த்துண்டார் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ஈர்க்கிற சக்தி ஒரு சிஷ்யாளிடத்திலே அப்படி பரம கிருப. யாரையும் அந்த சிஷ்யால்ன்றதான ஒரு ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ஆச்சாரிய பிரபாவம் ஆதிவேங்கடோப சுவாமிக்கு. அந்த சுவாமி 20 வயசுலேயே 22 நட்சத்திரத்திலேயே நரசிம்மன் அவருக்கு பிரத்யக்ஷம். அந்த நரசிம்மன் அந்த நரசிம்ம மந்திரத்தில் ரொம்ப ருச்சி. அந்த நரசிம்மன் பிரத்யக்ஷமாய் அவருக்கு சொப்பனத்திலே சேவை சாதித்து உத்தரவு கொடுத்தார். அது ரொம்ப ஸ்ரீமடத்து சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் அது. சொப்பனத்திலே சேவை சாதித்து உத்தரவு கொடுத்து அகோபிலத்திலே எழுந்தருளி இருக்கிற நம்ம ஆராதிச்சுட்டு வர வேண்டியது என்று உத்தரவு கொடுத்தார். அதனால அகோபிலத்துக்கு எழுந்துருளின போது அகோபிலத்தில் நரசிம்மன் அவரே ஒரு ஆச்சாரியராக வந்து அவருக்கு பிரேஷ மந்திரமும் காஷாயமும் அவர் அனுகிரகிச்சார் என்று இதெல்லாம் ஸ்ரீமடத்து சம்பிரதாயத்தில் ரொம்ப பிரசித்தமான ஈவெண்ட்டு. அதெல்லாம் என்னென்ன அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அதில் சாக்ஷாத்து பெருமாளே வந்து காஷாயமும் கொடுத்து இவருக்கு ஆச்சாரியராக இவருக்கு நியமனமும் பண்ணி தன்னுடைய மூர்த்தியையும் இவருக்கு ஆராதனத்தை கொடுத்தார். அதில் முக்கிய ஒரு ஈவெண்ட் என்னென்னா, இப்படி நரசிம்மனுடைய உத்தரவை பெற்றுண்டு நரசிம்ம மூர்த்தியை வேலை பண்ணி கொண்டு அவர் நேர அகோபிலத்திலிருந்து நேர தன்னுடைய ஆச்சாரியரான கடிகாசத்தம் சின்னம்மாள் இடத்துலேயே வந்து இப்படி நரசிம்மன் உத்தரவாயிருக்கு, நரசிம்மன் மூர்த்தி கிடச்சிருக்கு, பெருமாள் சேவை சாதிச்சார் என்று விஜாபித்த போது, இதை காட்டிலும் என்ன பெரிய ஒரு அதிசயம் வேணும், என்ன பெருமாளுடைய நியமனம் வேணும், இது பெருமாள் நம்ம சம்பிரதாயத்துக்கு கொடுத்துருக்கிற பெரிய உத்தரவாக்கும், அந்த உத்தரவை அவசியம் நீர் நிறைவேற்றி இந்த தேசிய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி கொண்டு அதே போல சகல க்ஷேத்திரங்களிலும் எழுந்துருளி கொண்டு நிருசிம்மனை ஆராதிச்சுண்டு ஆங்காங்கே நிருசிம்மனை பிரதிஷ்ட பண்ணி கொண்டு இந்த சம்பிரதாயத்தை ஒரு பெரிய ஸ்தாபனமாக்கணும்னு உத்தரவு கொடுத்தார் கடிகாசதம் அம்மாள். நடாதூர் சின்னம்மாளுடைய உத்தரவை, அதாவது நம்முடைய ஆச்சாரியருடைய உத்தரவை பரிபூர்ணமாக ஏற்றுண்டு பெருமாளுடைய ஆக்ஞை பிரகாரம் ஆதிவேங்கடோப சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு க்ஷேத்திரங்கள் க்ஷேத்திரங்களாக நரசிம்மனை ஆராதனம் பண்ணி கொண்டு தேசிக சித்தாந்த பிரவச்சனம் பண்ணி கொண்டு அதுலேயும் விசேஷமாக பல க்ஷேத்திரங்களிலே ஆதிவேங்கடோப சுவாமி செய்து வைத்த பெரிய உபகாரம் என்ன, பெரிய அனுகிரகம் என்னென்னா, நரசிம்ம மூர்த்தியை ஸ்தாபிச்சார். எல்லாரும் நரசிம்ம பக்தாளாயிருந்து பரிபூர்ணமான நரசிம்ம கிருபைக்கு பாத்திரர்களாகி அகோபில நரசிம்மனுடைய கிருபைக்கு பாத்திரர்களாகி எல்லாரும் சர்வக்ஷேமங்களையும் அடைஞ்சு எல்லாரும் தெய்வ சம்பிரதாயத்தாளாக இருக்கணும்னு ஒரு பெரிய மனோரசத்தோட ஆதிவேங்கடோப சுவாமி சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அவர் அவருடைய சரித்திரம் ரொம்ப பவித்திரமான சரித்திரம். ஏன்னா அந்த 20 திருநட்சத்திரத்திலே கிரகஸ்தாசிரமத்துக்கே போகாமல் அப்படியே பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து அப்படியே நேர சன்னியாச ஆசிரமத்துக்கு அவ்வளவு ஒரு வைராகிய நிதி. அப்போ அவருடைய வைராகியத்தையும் ஞானத்தையும் பக்தியையும் வச்சுதான் சாட்சாத் நரசிம்மன் பிரத்யக்ஷமாக சேவை சாதிச்சு அனுகிரகம் பண்ணி சொப்னத்தினேயும் உத்தரவும் கொடுத்து பெருமாளையும் நேராக கொண்டு வந்து சமர்ப்பிச்சு இப்படி நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. பெருமாளோட அவ்வளவு நெருக்கமான ஒரு ஈவெண்ட்லாம் இருக்குது ஆதிவேங்கடோப சுவாமிக்கு. ஆதிவேங்கடோப சுவாமி அவருக்கு ஆரம்பத்திலே வன்ஷடகோபஜியர்னு தான் திருநாமம் இருக்கு. ஆனால் ஆதி என்றதான திருநாமம் அவர் பின்னாடி நிறைய ஐசிங்கர் பரம்பரை வந்ததுக்கப்புறம் ஆதினா முதல் ஐசிங்கர் என்றதான திருநாமத்தினாலே அவர் ஆதி வன்ஷடகோபன் என்பதான ஒரு விவகாரம் வந்திருக்கு. இதை ஸ்ரீகோஷங்கள்லாம் பார்க்கலாம். திருதீய பரகால சுவாமியினுடைய ஸ்ரீகோஷத்துலேயும் ஆதிவேங்கடோப சுவாமி பறிக்கும் தான் அந்த சரித்திரம் எழுதியிருக்கார். ஏன்னா அதுக்கப்புறம் அவரும் சமகாலத்தவரான அப்படினால அதுக்கப்புறம் சரித்திரம் எழுதலை. அது அதில் வன்ஷடகோபஜீயர் வன்ஷடகோபஜீயர் என்று ஆதிவேங்கடோப சுவாமியை குறிக்கிறார். அப்போது அவருடைய காலத்தில் அவருக்கு ஆதின்ற பேர் வர சான்ஸ் இல்லை. ஆனால் என்ன முதல் அப்படின்ற அர்த்தத்தை வரக்கூடிய ஆதின்றது பின்னாடி தான் வரும். பின்னாடி பிற்காலத்தில் தான் அவர் முதல் ஜீயர்ன்றதுனாலே ஆதின்ற பதத்தை சேர்த்துப்பா. அதனால ஆதி வன்ஷடகோப சுவாமின்றதான திருநாமம் வந்தது. சில ஆச்சாரியால் மடத்தை சேர்ந்த வித்வான்கள் பிரவச்சனம் பண்ணிச்சு ஆதி என்கிறதான திருநாமம் ஆதிநாதன் ஆழ்வார் திருநகரில் இருக்கிற ஆதிநாதனுடைய திருநாமமான ஆதி என்கிற பதத்தை சேர்த்து வந்தது என்று சொல்லுவா. அது ஒரு அபிப்பிராயத்தினாலே ஈடுபாட்டினாலே சொல்ற வார்த்தை. ஏன்னா சமகாலத்தில் இருந்த கிரந்தங்களில் வன்ஷடகோபஜீயர் என்ற திருநாமம் மட்டும்தான் இருக்கு. அதனால ஆதின்ற திருநாமம் முதல்ல ஆதியில் ஏற்பட்ட திருநாமம் இல்லை. அதே போல இன்னொரு விஷயம் அவசியம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா பின்னாடி இந்த மிஸ்டேக் கண்டினியூ ஆகக்கூடாதுன்றதுனால சொல்கிறேன். சொல்கிறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சப்பட வேண்டியதாகவும் இருக்குது, ஆனால் இருந்தாலும் சொல்லாமல் இருக்க தயக்கமாகவும் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நம் ஆச்சாரியன் ஆதிவன்ஷடோப சுவாமி அவர் சஞ்சாரம் பண்ணி கொண்டு பல க்ஷேத்திரங்களே நிறைய கைங்கரியங்கள் நிறைய பண்ணியிருக்கார். அதில் முக்கியமான பெரிய சம்பிரதாயத்துக்கு பண்ண ரொம்ப வசதியான கைங்கரியம் என்னென்னா, ஆழ்வார் திருநகருக்கு வெள்ளியாச்சு. ஆழ்வார் திருநகரி அப்போ ரொம்ப சைவாக்கிராந்தமாக இருந்தது. சைவாக்கிராந்தம் வந்து ஏகாதச ருத்ர க்ஷேத்திரமாகவே மாறிப்பிடித்தது. அவ்வளோ மோசமான க்ஷேத்திரமாக எடுத்து 11 லிங்கங்களை வச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய சைவாக்கிராந்த க்ஷேத்திரம் ஆகிடுத்து. அந்த இடத்துல சுவாமி வள்ளி, ஆஹா எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது, இவ்வளோ சந்தேஷம் ஆழ்வார் அவதரிச்சு எப்படியாகும், நல்லார்னவில் குருகூர்ணவரான் திருமால் திருப்பேர்வலா, நல்ல க்ஷேத்திரம், வைஷ்ணவ க்ஷேத்திரம், அதுவும் ஷடகோப க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்தில் போய் ஆழ்வாரை காணுமே காணுமே, மதுரவி ஆழ்வார் பிரதிஷ்டை பண்ணி வச்சு அப்பேற்பட்ட வசந்த நாதமுனிகளாக ஆராதிச்சா பெருமாள் எங்கே போனார்னே தெரியலையே நம்ம ஆழ்வார் என்று ரொம்ப கிளேசப்படாச்சு. நம்ம ஆழ்வார் அப்போ அந்த ஊரில் அப்போ தூக்கி போட்டுவிட்டா, இந்த செய்வாழ்லாம் சேர்ந்து அவரை தூக்கி எங்கேயோ ஒரு குளத்தில் போட்டுவிட்டா அவரை தூக்கி. அப்போது ரொம்ப கிளேசப்பட்டுன்னு நம்ம ஆழ்வாரிடத்துல ரொம்ப பிரதிபத்தியோட இவர் நம்ம ஆழ்வாரையே தியானம் பண்ணிக்க நம்ம ஆழ்வார் சொப்பனத்திலே சேவை சாதிச்சு தான் இருக்கிற சொனையும் காட்டி கொடுத்தார். ஆதிவன் சுடோப சுவாமி அப்போ அவருடைய திவ்ய பிரபாவத்தினாலே அங்கே இருந்த அந்த ராஜாக்கள்லாம் ஆதிவன் சுடோப சுவாமியிடத்துல ஈடுபட ஆரம்பித்த சமயம் அது. அந்த பாண்டி தேசத்து ராஜாலாம் ஈடுபட ஆரம்பித்த சமயம். அப்போது சுவாமி எந்த சுனையில் நம்மாழ்வார் சொப்பனத்தில் சாதிச்சாரோ அந்த சுனைக்குள்ளே குதிச்சு உள்ளே போய் நம்மாழ்வாரை வேலை பண்ணிட்டு வந்து திருப்பி கண்டுபிடிச்சு அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சார். அப்போ தான் இவர் நம்ம ஆழ்வார் கிடச்சி விட்டார்னு ஆதிவன் சுடோப சுவாமி சொன்னதாகவும், அதனால தான் அவருக்கு நம்மாழ்வார்ன்ற பேர் வந்ததாகவும் ஸ்ரீமடத்தினுடைய சில ஸ்ரீகோஷங்களில் இந்த வெப்சைட்லலாம் சில பேர்லாம் எழுதியிருக்கா, அது சரி அந்த விஷயம் சரி கிடையாது. ஏன்னா நம்மாழ்வார்ன்ற திருநாமம் ஆதிவன் சுடோப சுவாமி கொடுத்த திருநாமம் அன்று, நம்மாழ்வார் நாதமுனிகள் உள்ளிட்டாருக்கு போலே என்று ஸ்ரீ ரகசியத்ரேசாரத்திலே நம்மாழ்வார் திருநாமம் வருது. நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் யோக திசையிலே சாட்சாத் கிருத்தரானார் என்று இப்படி சுவாமி தேசிகன் திருவாக்குனாலேயே நம்மாழ்வார், அதுக்கு முன்னாடி இருக்கிற திருநாச்சாரிய கிரந்தங்கள் எல்லாத்துலேயும் நம்மாழ்வார் திருநாமம் உண்டு. அதனால நம்மாழ்வார் திருநாமம் ஆதிவன் சுடோப சுவாமி கொடுத்ததுனால தான் வந்தது என்று இப்போ ஒரு புது பிரச்சாரம், அது யாரோ தெரியாதவா ஒரு ஆசையினாலே போட்டுடுறா, அது பின்னாடி ரெக்கார்டு நினச்சி யாராவது, ஏன்னா இன்னைக்கு எழுதுறது இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தான்னா ஒரு பெரிய பிரமாணமான ரெக்கார்டாக நினச்சிப்பா நிறைய பேர். அது முக்கியமான வெப்சைட்ஸில் முக்கியமான புஸ்தகங்கள்லாம் இப்போ வெளியில் வந்திருக்கு. அது வாசித்த போது என்ன இப்படி தெரியாமல் எழுதுகிறாளே, இதையே எல்லாரும் நினச்சுன்ற போகிறாளே, ஆத்தென்டிக்கான இடங்கள்லாம் கூட இந்த மாதிரி எழுதுகிறாளே, அதை எப்படி சொல்கிறது என்று ரொம்ப சங்கடம் எனக்கு. ஏன்னா சொன்னால் ஏதோ அபிப்பிராயத்தினாலே சொல்கிறா, அவளுக்கு சரியான அபிப்பிராயம் இல்லைன்னு சொல்கிறா அப்படின்லாம் கூட நினச்சிப்பா. இது என்னடா சொல்வதுக்கும் இல்லை சொல்லாமல் இருக்கிறதுக்கும் இல்லையேன்னு ரொம்ப சங்கடப்பட்டுன்னு இருந்தேன். இப்போ ஏதோ கொஞ்சம் மனசில் சொல்லலாம்னு தோணித்து சொல்லிவிட்டேன். அதனால் ஆதிவன் சுடோப சுவாமியினால தான் நம்மாழ்வார்ந்த திருநாமம் நம்மாழ்வாருக்கு வந்தது என்றதான் இந்த விஷயத்தை. இது மாதிரியான தப்பு விஷயத்தை தயவுசெய்து அது சம்மந்தப்பட்டவா யாரும் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே பண்ணியிருக்கிற பிரச்சாரத்தை கரெக்டும் பண்ணணும். அது ரொம்ப என்ன, அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கோ, ரொம்ப அவசியம் இது. அது எல்லாரும் இது இப்படி கூட ஒரு ஹிஸ்டரி தெரியாமல் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாளே என்று இந்த வார்த்தையை நம்மளவா சம்பாதிச்சுக்க கூடாது, அதுக்காக சொல்கிறேன். நம்ம ஆதிவன் சுடோப சுவாமி நம்மாழ்வார் அந்த சுனையிலேருந்து கண்டுபிடிச்சு, அது பெரிய அனுகிரகம் இல்லையா, கிடைக்காது நம்ம ஆழ்வார் அது சொப்பனத்திலே வந்து நான் இங்கே இருக்கிறதா சொல்லி அதை சடகோபஜியர்னாலே கிடைக்க முடியா அனுகிரகிச்சு அவர் சடகோபஜியர் சுனையிலே உள்ளே புகுந்து மூழ்கி எடுத்துன்னு வந்தார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் எடுத்துன்னு வந்து திருப்பியும் அந்த பாண்டி தேசத்து ராஜா அவர் நிருசிம்ம பிரபாவத்தினாலையும் ஆதிவன் சடகோப சுவாமி இடத்துல ஈடுபட்டிருந்த பிரபாவத்தினாலையும் அந்த தேசத்தில் இருந்த அத்தனை செய்வாளியும் திருப்பியும் மொத்தம் அப்புறப்படுத்தி திருப்பியும் யதாபூர்வம் இன்னைக்கு ஆழ்வார் திருநகரி இப்படி ஒரு ஆழ்வார் க்ஷேத்திரமாக இருந்து நம்ம எல்லா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் சிரசா அஞ்சலி பண்ணக்கூடியதான ஒரு நல்ல க்ஷேத்திரமாக இருக்குன்னா அது ஆதிவன் சுடோபஜியருடையதான ஒரே பிரபாவத்தினால தான். இன்னைக்கு ஆதிவன் சுடோபம் நம்ம மடம் அவவில மடம் இன்னைக்கு வடகர சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனமாக இருக்குன்னாலும் அது தென் தேசத்திலே இருக்குது, தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்த கோவிலாக இருக்குது. இன்னும் எல்லாரும் என்ன எவ்வளவு தான் சொன்னாலும் இன்னைக்கு ஆதிவன்சடோப சுவாமியினுடைய திவ்ய அனுகிரகம் தான், அவருடைய முயற்சி தான் இன்னைக்கு ஆழ்வார் திருநகரியானது. அந்த 9 க்ஷேத்திரங்களும் இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு வைஷ்ணவ க்ஷேத்திரமாக இருக்கிறனுடைய பெருமை அது ஆதிவன்சடோபஜியில் தான் சேரும். அது ஆதிவன்சடோப சுவாமியினுடைய பிரபாவம், அவர் தேசிய சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதும் ஆழ்வாருடைய திவ்ய அனுகிரகத்தினாலையும் விசாரம் பண்ணி கொண்டு வந்தார். காஞ்சிபுரத்தில் கூட 100 கால மண்டபம் பண்ணியிருக்கார். நூறுகால மண்டபம் நுழைஞ்ச உடனே அந்த அனந்த புஷ்கரணி, அனந்த சரஸுக்கு முன்னால் இருக்க 100 கால் புஷ்கரணி, 100 கால் மண்டபம். எதுக்காக சொல்கிறேன், அது ஆதிவன்சடோப சுவாமி அவர் விசேஷமான ராஜாக்கள்லாம் அவரிடத்தில் ஈடுபட்டு விட்டா. கொஞ்சம் நேரம் ஆகிடுது, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் ஆரம்பிக்கிச்சு ஆதிவன்சடோப சுவாமியினுடைய பிரபாவத்தை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆதிவன்சடோப சுவாமியினுடைய ஸ்தானத்தில் வந்த 6வது பராங்குஜ சுவாமி இருக்காரு, ஷஷ்ட பராங்குஜ சுவாமி. அவர் நமக்கு சகல ஆச்சாரியத்துக்கும், முனிதிரையா சம்பிரதாயத்தினுடைய சகலத்துக்கும் அவர் ஆச்சாரியர், சம்பூர்ணமான ஆச்சாரியர். அதனால் இந்த லிங்க் இருக்கு, அகோபில மடம் லிங்க்கும் அதே மாதிரி இந்த முனித்திரிய லிங்க்கும் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த விஷயத்த அடுத்த வாரம் சொல்கிறேன். நாழி ஆயிடுது. கவிதா கீதிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஹலோ, ஹலோ ஸ்ரீராம். அதான் லைன்ல இருக்கலா என்ன பார்த்தேன்.
அடியன் இருக்கும். அடியன் இன்னைக்கு போறோம், இன்னைக்கு உபன்யாசம். அடியன் 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 தாசன்
அடியன் ரொம்ப பாக்கு.